மத்தேயு 4வது அதிகாரம் 23ல் இருந்து அந்த அதிகாரம் முடிய 25வது வசனம் வரைக்கும் வாசிக்க நம்ம கேட்போம்.
பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யுதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள்.
மத்தேயு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ராஜாவாக, மகிமை பொருந்திய ராஜாவாக நமக்கு காமிச்சிட்டு வராரு. அற்புதமான அதிகாரம், 4வது அதிகாரம். பல காரியங்கள் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவுடைய அபிஷியல் ஊழியம், அவருடைய ஊழியம் ஆரம்பிக்குது. த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஊழியம் இப்பதான் ஆரம்பிக்கிறது. இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அதிகாரம். ஏன்னா கிறிஸ்தவ ஊழியத்துக்கு அஸ்திபாரமே இயேசுடைய ஊழியத்தின் முறைதான். அதை பார்த்து தான் நம்ம எப்படி ஊழியம் செய்யறதுன்னு நம்ம கத்துக்கணும். அதனால ரொம்ப அவசியமானது, ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கிறோம், 4வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் அவர் கரெக்டான நேரத்தில் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிச்சார் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்க. ஆண்டவருடைய அழைப்பு, யோவான் காவலில் இட்டப்பட்ட பிறகு அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அது மாத்திரம் இல்லாத கரெக்டான இடத்தில் அவர் ஆரம்பிக்கிறார். 14வது வசனத்தில் பார்க்கிறோம் இல்லைங்களா, எங்க தேவையோ எங்க ஆத்மாக்கள் தங்கள் இதயங்களை திறந்து கேட்கிற ஒரு நிலையில் நப்தலி ஜெபுலோன் என்ற இடத்தில் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறத தீர்க்கதரிசனத்தின் பிரகாரமா பார்க்கிறோம். அவர் கரெக்டான மெசேஜோடு ஆரம்பிக்கிறார். 17வது வசனத்தில் மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் 18ல் இருந்து 22 வரைக்கும் என்ன பார்க்கிறோம், தன்னோடு தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு தன்னுடைய சீஷர்களை அவர் அழைக்கிறத பார்க்கிறோம். என்னை பின்பற்றுங்கள், மனிதர்களை பிடிக்கிறவர்களாக நான் உங்களை மாற்றுகிறேன் அப்படின்னு அவர்களை பின்பற்ற சொல்லுகிறார். அந்த சீஷர்களை பின்பற்றும் போது இப்போ அவர் செய்யற ஒவ்வொரு ஊழியமும் ரொம்ப அவசியம். ஏன்னா அவர் செய்யறதை இவங்க பின்பற்றும் போது தான் இவர்களும் மனிதர்கள் பிடிக்கிறவர்களாக ஆக முடியும். நமக்கும் அது அவசியம். நம்மளும் அந்த ஆசையோடு ஆரம்பிச்சோம் இல்லைங்களா, 2 வாரம் படிச்சோம். நம்ம மனிதர்களை பிடிக்கிறவர்களா மாறணும் அப்படின்னு அந்த ஆர்வத்தோடு ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளும் அப்படி மாறணும்னா என்ன பண்ணணும், இயேசு காலடி கால் செவடுகளையே பின்பற்றி போகணும். அவர் எப்படி செஞ்சாரோ அவரை காப்பி பண்ணணும் ஃபுல்லா. அது செஞ்சாதான் நம்மளும் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற முடியும். அதைத்தான் நம்ம பார்த்துட்டு வரும்போது இன்னைக்கு பார்க்க போறோம். 23, 23ல் இருந்து 25 வரைக்கும் படிச்ச பகுதியில் இயேசுடைய ஊழியத்துல அவருடைய ஆக்ஷனை பார்க்கிறோம், அவர் செயல்படுறத பார்க்கிறோம். ஆக்ஷன் பிகின்ஸ்ன்ற மாதிரி அதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆனவர் வந்து எல்லையற்ற வல்லமையோடு இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு கடவுளுக்கு சர்வ வல்லமை உள்ளவர் என்ற மாதிரி இயேசுக்கும் சர்வ வல்லமை இருந்துச்சு. இன்ஃபைனைட் பவரோடு தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் தன்னை மேசியான்னு வெளிப்படுத்தணும்னா அவருடைய பவரை அவர் வெளிப்படுத்த வேண்டியது அவசியமா இருந்துச்சு. புரியுதுங்களா, அவர் மேசியான்னு எப்படி நிரூபிக்கணும், தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர் நிரூபிக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் அப்படி செய்யணும்னா அவருடைய வல்லமையை பல விதத்தில் அவர் வெளிப்படுத்தி இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, உலகத்துல எப்படிங்க வல்லமை வெளிப்படுத்துறது, எப்படி கடலை பிரிச்சு வெளிப்படுத்தி இருக்கலாம், வானத்தை பிரிச்சு வெளிப்படுத்தி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய மலையை தூக்கி எவ்வளவு பவர் எனக்கு இருக்கு பாருங்கன்னு சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் செய்யற ஸ்டண்ட்ஸ் எல்லாம் அவர் செஞ்சிருக்கலாம். எவ்வளவு பெரிய மற்ற தேவர்கள் செய்யற ஸ்டண்ட்டுங்கெல்லாம் செஞ்சு அவர் எவ்வளவு பவர் இருக்குன்னு அவர் காமிச்சிருக்கலாம். காமிச்சிருக்க முடியாது, பெரிய பெரிய ஷோ எல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த காருண்யம் நிறைந்த தேவன் தன்னுடைய வல்லமை எதன் மூலமா வெளிப்படுத்தணும்னு முடிவு பண்ணார் தெரியுமா, எதன் மூலமா வெளிப்படுத்தணும்னு தெரிந்து கொண்டார் தெரியுமா, எதன் மூலமா, இல்ல பிணியாளிகள் கஷ்டப்படுற வியாதியில உபத்திரப்படுகிற மக்கள் எவ்வளவு வருத்தப்படுற மக்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி அந்த வியாதியில இருந்து அவங்களுக்கு விடுதலை தந்து சுகம் தந்து அதன் மூலமா தன் வல்லமையை வெளிப்படுத்தணும்னு சித்தம் கொண்டார். பாருங்களேன், ஒரு வல்லமை எப்படி எப்படி எல்லாம் காமிச்சு, மேஜிக் எல்லாம் காமிச்சு, இந்த சுயநலவாதிகள் காட்டுற மாதிரி தங்களை மகிமைப்படுத்திக்கணும்னு காட்டுற மாதிரி தன் மகிமை அவர் ஒருபோதும் ஒரு மேஜிக்கா அவர் காமிச்சதே இல்லை. அவருக்கு அவ்வளவு பவர் இருந்தாலும், என்னென்னமோ செய்யக்கூடிய வல்லமையா இருந்தாலும், அவர் தன்னுடைய பவரை எதுக்கு தான் வெளிப்படுத்தினாரு? கஷ்டப்படுற உபத்திரப்படுற பிணியாளிகளுக்கு, வேதனையில் உள்ள பிணியாளிகளுக்கு அவருடைய இருதயத்தை இது வெளிப்படுத்துதுங்க. எந்த அளவுக்கு தன்னுடைய மனசுல காருண்யம், மனதுருக்கம் உள்ளவர் அப்படின்றத அதன் மூலமா அவர் காமிச்சார். He revealed the heart of God. இல்லைங்களா, கடவுளுடைய மனசுல எவ்வளவு காருண்யம் இருக்கு என்பத அந்த வியாதி உள்ளவர்களுக்கு, வியாதியஸ்தர்களுக்கு அந்த பாடிலிருந்து விடுதலை தந்து தான் அதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு பார்க்கிறோம். அதான் பார்க்கும் போது அவர் அற்புதம் செய்யும் போது ஒவ்வொரு இடத்துலயும் இயேசுடைய காருண்யத்தை, இயேசுடைய மனதுருகத்தை வேதம் ரொம்ப வலியுறுத்துறத பார்க்கிறோம். அவர் வந்து அற்புதம் செய்யறது அது ஒரு முக்கியமான காரணம், அவருக்கு இருந்த அந்த காருண்யத்தினால. பாருங்களேன் ஒரு வசனம், மத்தேயு 9:36 என்ன போட்டிருக்கு? மத்தேயு 9:36,
அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம்.
அவர்கள் மேல் மனதுருகி, பாருங்களா, அவர்கள் மேல் மனதுருகி, அதே தான் 14:14 படிங்களா, மனதுருகி.
இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி,
பாருங்களேன் அதேதான் மனதுருகி,
அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார்.
சுஸ்தமாக்கினார். மார்க் 1:41 கடைசியில ஒரு வசனம் படிப்போம். 1:41,
இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார்.
என்ன அதிசயம் பாருங்களேன், அவருடைய மனதுருக்கத்தை பத்தி ஜீசஸ் ஹேட் கம்பேஷன் வரும். அது பாத்தீங்கன்னா அது வந்து இந்த கிரேக்க மொழி தெரிஞ்சவங்க அது டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியாத ஒரு வார்த்தை, டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியாத ஒரு வார்த்தை. ஏன்னா இயேசுக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஃபீலிங் வந்து அதுக்கு பாஷையே இல்லை, அதுக்கு பாஷையே இல்லை. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒரு கிரேட் எல்லையற்ற பரிதபிப்பு அவருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு வயிற்றுக்குள்ள இருந்து ஆழத்திலிருந்து வர பரிதபிப்புன்னுவாங்க, புரியுதுங்களா? ஐயோ பாவமே வந்த பரிதபிப்பு, ஒரு அன்டிரான்ஸ்லேட்டபிள் வேர்ட், சொல்லி முடியாத உணர்ச்சி அவருக்கு உள்ளிருந்து வந்துச்சு. அதான் பரிதபிப்பு. மனது உருகி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உள்ளெல்லாம் உள்ளாந்தரெல்லாம் உருகி போச்சு. என்ன உருகி போச்சு? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? கடவுள் மனுஷருங்க மேல அன்பு செய்யறாரா? கடவுள் மனுஷருங்க மேல அக்கறை வச்சிருக்கிறாரா? அக்கறை வச்சிருந்தா, எல்லையற்ற அக்கறை வச்சிருந்தா, அன்பு வச்சிருந்தா, அந்த கடவுளை ஒரு உடம்புல நம்ம போட்டுட்டோம்னா, அந்த உடம்புல போட்டுட்டு அந்த உடம்பு காண்டி மனுஷர்களுடைய கஷ்டத்தை பார்த்து மனது உருக பண்ணுச்சுன்னா அந்த உடம்பு சுக்கு நூறா போயிடும். அந்த உடம்புனால தாங்கவே முடியாது, வெடிஞ்சு போவோம் அந்த உடம்பு. அதாங்க இயேசுக்கு ஏற்பட்டுச்சு. கடவுளுடைய காருண்யம், கடவுளுடைய தயவு, அன்பு, பரிதபிப்பு, பிட்டி அவருக்கு இருந்துச்சு. அந்த உடம்புனால அவனால தாங்க முடியாத வலி இருந்துச்சு. அந்த ஜனங்களுடைய கஷ்டத்தை பார்க்கும்போது, ஏன், தான் படைத்த பிள்ளைகள், தன்னுடைய சொந்த பிள்ளைகள் இல்லைங்களா? சில நேரத்துல நம்ம பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாத போகும்போது பெற்றோர்களுக்கு அதை விட 10 மடங்கு சித்திரலான ஆகுது இல்லையா? ஐயோன்னு எவ்வளவு வேதனை ஏற்படுது. அதை விட 1000 மடங்கு தான் படைத்த பிள்ளைகளுக்கு, தாயின் கருவிலேயே உருவாக்கின பிள்ளைகள் இப்படி வியாதியில கஷ்டப்படும் போது தன்னால தாங்க முடியாத பரிதவிப்பு இயேசுக்கு இருந்துச்சு. அது புரிஞ்சுக்கொள்ள முடியாத பாஷை. அவர் பரிதபித்து பரிதபித்து என் பிள்ளைகளுக்கு பாவம் இப்படி செஞ்சிருச்சேன்னு பார்த்து பரிதபிச்சாருன்னு போட்டிருக்கதான். பரிதபிச்சு அவர் என்ன பண்ணாரு? அவருக்கு இருந்த பவர்ல என்ன செஞ்சிருக்கலாம்? ஒவ்வொருத்தரையும் பார்த்து, எல்லாரும் நில்லுங்கள், எல்லோரும் சுஸ்தமாகுங்கள் அப்படின்னு இப்படி ஒரு கை நீட்டி இருக்கலாம். எல்லாரும் சுஸ்தமா இருக்க முடியும், ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆனா அவர் எப்படி தெரியுமா சுஸ்தம் பண்ணாரு? ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் போய் தொட்டார். ஏன் தொட்டாரு? அவருக்கு இருந்த அன்பு, அவருக்கு இருந்த காருண்யத்தை உணர்த்தணும் என்பதற்காக தொட்டார். எவ்வளவு குஷ்டரோகிங்க, எவ்வளவு அசுத்தமா இருப்பாங்க, எவ்வளவு ஸ்மெல் அடிக்கும், அதெல்லாம் பார்க்கல, போய் அவங்க வழியில அவங்கள தொட்டு சுகம் பண்ணார். This reveals the heart of God. கடவுளுடைய காருண்யத்தை இயேசு வெளிப்படுத்தினாருங்க. எவ்வளவு அன்பு அவருக்கு இருந்துச்சு பாருங்களேன். அப்படி ஒவ்வொருத்தரையும் தொட்டு தங்களுடைய வழியில, தங்களுடைய வேதனையில தன்னை அடையாளம் காமிச்சு கொண்டார். தங்களுடைய வேதனையில தன் அடையாளம் காஞ்சிக்கொண்டார். ஏன் சிருஷ்டிகராக சகலத்தையும் உணரக்கூடிய சகலத்தையும் அறியக்கூடிய அறிவுள்ளவர் அவங்க நமக்கு இருக்கிற வியாதிய வலிய நம்மளை விட அதிகமா அவருக்குனால உணர முடியும். ஏன்னா அவருக்கு காருண்யமும் நிறைய இருக்குது, அது மாத்திரம் இல்ல அந்த வலிய உணரக்கூடிய தன்மையும் அவருக்கு இருக்கு. புரியுதுங்களா? அதான் இயேசுடைய பரிதபிப்பு. இயேசு மனது உருகினார்னா அதெல்லாம் நம்மளால யோசிக்க முடியாத வார்த்தை. மனது உருக்கத்தினால் அவர் செஞ்ச அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இதுல பார்த்தோம்னா அதான் தான் இயேசு கிறிஸ்து மோசேயின் யோவான் சொல்றாரு, மோசேயின் மூலமா நமக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஹி கேம் வித் ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் ட்ரூத். இரக்கத்தில் அவர் வெளிப்பட்டார், கிருபையில் அவர் வெளிப்பட்டார். ஏன் யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு கம்பாரிசன் நான் பண்ணி யோசிச்சேன். அவிசுவாசிக்காத எகிப்து ஜனங்களுக்கு மோசே வந்து தான் தேவனால் அனுப்பப்பட்டவன் அப்படின்றத வெளிப்படுத்தணும் என்பதற்காக அவரும் அற்புதத்தை செஞ்சார். அவர் செஞ்ச அற்புதங்கள் என்ன மாதிரி அற்புதம்? நியாய தீர்ப்புக்கு ஏதுவான அற்புதங்கள் இல்லைங்களா? எதுக்காக செஞ்சாரு? நான் தேவனால் அனுப்பப்பட்டேன், ஃபாரோவும் எகிப்தும் உணரணும் அப்படின்னு. இயேசுவும் அதே நோக்கத்தோடு தான், இஸ்ரவேல் ஜனங்க உணர்னா நான் தேவனால் அனுப்பப்பட்டேன். இஸ்ரவேல் ஜனங்க மோசம்தான், எகிப்தை விட ரொம்ப பெரியவங்க இல்ல. இவங்களுக்கும் அவர் நியாய தீர்ப்போடு அற்புதம் செஞ்சிருக்கலாம். ஆனா என்ன, இவர் செஞ்ச அற்புதங்களுக்கு பேர் இரக்கத்தின் அற்புதங்கள். பாருங்களேன், அவரும் பண்ணிருக்கலாம், வாதைகளை அனுப்பிச்சிருக்கலாம், அப்படி எல்லாம் பண்ணிருக்கலாம். அவர் பண்ண அற்புதங்கள் பாருங்களேன், என்ன அதிசயம். அதை கம்பேர் பண்ணி பார்த்தாவே அதிசயம். ஏன் மோசே தண்ணீரை ரத்தமாக மாத்தி அதை குடிக்க முடியாம பண்ணிட்டார். ஆனா இவரு தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தி அதை இன்பமா குடிக்கும்படி அவர் பண்ணவர். அதிசயம் ஆண்டவர், அது அதிசயமா அற்புதம் செஞ்சவர். மோசே செஞ்ச அற்புதங்கள்னால அங்கிருந்த மீனெல்லாம் செத்து போச்சு. ஆனா நம்ம ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தினால 5 மீன் ஊருக்கே சாப்பாடு போடுச்சு இல்லைங்களா? மோசே செஞ்ச அற்புதத்தினால அந்த வெட்டுக்கிளி வாதை அனுப்புறதுனால ஊர்ல இருக்கிற வயல் எல்லாம் போய் சாப்பாடே இல்லாம போயிட்டாங்க. ஆனா இவரு 2 அப்பத்தை வச்சுட்டு ஊருக்கெல்லாம் சாப்பாடு போட்டார். இவருடைய அற்புதங்கள்லாம் எவ்வளவு அதிசயம். இவரு மோசே செஞ்ச அற்புதங்களை பார்த்தோம்னா எல்லா வாதைகளை அனுப்பிச்சு இத அந்த பாயில்ஸ் கட்டிகள் அந்த இதெல்லாம் வந்துச்சு. அவங்களுக்கு வாதைகள் வியாதிகள் பயங்கரமா வந்துச்சு. ஆனா இவர் செஞ்ச அற்புதம் ஊர்லயே ஒருத்தனும் வியாதியஸ்தன் இல்லாத மாதிரி இவர் பண்ணிட்டார். எல்லா வியாதிகளையும் சரி பண்ண பாக்குறோம். அவர் பார்க்கிறோம், 3 நாள் மோசே எகிப்துக்கு ஃபுல்லா இருள் அனுப்பினார். ஆனா இவர் 3 வருஷம் முழு இஸ்ரேவேலுக்கே உலகம் காணாத ஒளியாக இவர் வந்தார் இல்லைங்களா? மோசே செஞ்ச கடைசி அற்புதம், முதல் பேரான குமாரன் எல்லாம் செத்து போனாங்க எகிப்துல. ஆனா இவர் முதல் பேர் குமார், செத்து போன முதல் பேர் குமார்னு உயிரோடு எழுப்பினார். பாருங்களேன், இஸ் த லார்ட் ஆஃப் மர்சி, ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் மர்சி. வந்திருக்கணும் தேவ குமாரன் வந்து எல்லாரையும் அழிச்சிருக்கணுங்க. ஆனா எவ்வளவு கிருபையோடு வந்தார், எவ்வளவு கிருபையை காமிச்சார், அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து ஊழியத்தை நம்ம பார்க்கும்போது அவர் வந்து தான் மேசியான்னு நிரூபிக்கணும். இப்போ மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சும் போது த விஷன் மிஷன் கோல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ன தெரியுமா? தான் சொல்லுகிற செய்தி தெய்வ செய்தி, தான் தான் மேசியா. அதுக்கு தான் அவர் எல்லாத்தையும் செஞ்சார். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் மேசியான்ற அந்த கிரெடென்ஷியல்ஸ், அந்த தகுதியை தான் வெளிப்படுத்தணும், எல்லாரும் நம்பணும். அதை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் அவர் ஊழியத்தை செஞ்சதாக பார்க்கிறோம். அவர் செஞ்ச ஊழியத்தை 2 வார்த்தையில சொல்லலாம். அவர் எதன் மூலமா தன்னுடைய ஊழியத்தை செஞ்சாரு? அவருடைய வார்த்தைகள், அவருடைய கிரியைகள். யோவான் அதை ரொம்ப பாராட்டி சொல்லுவார். அடிக்கடி யோவான்ல பாத்தீங்கன்னா, நான் சொல்லுகிற வார்த்தைகளை நம்புங்கள், அந்த வார்த்தைகளை நம்பாவிட்டால் நான் செய்த கிரியைகளையாவது பார்த்து நம்புங்கள், என் கிரியைகள் எனக்கு சாட்சி கொடுக்கிறது. இது ரெண்டு தான் முழு யோவான்லயே தொடர்ந்து பாத்தீங்கன்னா, என் வார்த்தைகள், என் கிரியைகள், என் வார்த்தைகள், என் கிரியைகள், இது ரெண்டு ரொம்ப முக்கியம். இது ரெண்டு ரொம்ப முக்கியம் எல்லாத்துலயும் இயேசு அந்த முழு யோவான்லயும். நான் சில வசனங்கள் எடுத்து நீங்க வீட்டுல போய் பாத்துக்கலாம். 5:36 பாக்கலாம், 7:3 பாக்கலாம், யோவான் 14:1 பாக்கலாம். அதுல எல்லாத்துலயுமே என் வார்த்தைகளை நம்புங்கள், என் கிரியைகளை நம்புங்கள், இவைகள் எனக்கு சாட்சி கொடுக்கின்றன. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:22 படிங்களா. பேதுரு சொல்றாரு, அவர் எப்படி மேசியா என்பதை நம்ம நம்பலாம்.
இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகி இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார்.
அவைகளினாலே உங்களுக்கு வெளிப்படுத்தினார். He was approved by God அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும். பை மிரக்கல்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ். கடவுள்னால அவர் அங்கே அப்ரூவ் பண்ணப்பட்டது எதன் மூலமா? அற்புதங்கள்னால, அதிசயங்கள்னால தான் அற்புதம் செய்யப்பட்டார்னு பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து ஊழியம்னா என்ன? அவருடைய வார்த்தைகள், அவருடைய கிரியைகள், இது ரெண்டு தான் அவருடைய ஊழியம். அது யோவான்ல ரொம்ப விளக்கி காட்டுறார். மத்தேயும் பாத்தீங்கன்னா இந்த 23வது வசனத்துல அதைத்தான் சொல்றார். பாத்துங்களேன், பாருங்களேன் அந்த வசனத்தை என்ன சொல்றாரு. பின்பு இயேசு கலிலியா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, இதெல்லாம் அவருடைய வார்த்தைகள், உபதேசித்து பிரசங்கித்து அவருடைய வார்த்தைகள். அதோடு முடியல, ஜனங்களுக்குள்ள உண்டாயிருக்கும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அதான் அவருடைய கிரியைகள், His words and His works. இது ரெண்டு தான். இயேசு கிறிஸ்து ஊழியானா என்ன? அவர் என்னத்தை சொன்னாரு, அவர் என்னத்தை செஞ்சார், இது ரெண்டு தான் நம்ம பார்க்கணும். அதான் அவருடைய ஊழியத்தின் நோக்கம், நம்ம மறந்துடக்கூடாது. அவர் ஏன் அற்புதம் செஞ்சாரு, அவர் ஏன் பிரசங்கம் பண்ணாருன்னா, தான் தான் தேவ குமாரன் என்பதை உலகம் நம்பணும். அதுதான் அதனோட மிஷன், அதனோட விஷன் பாக்குறோம். சரி, நம்ம இதை பார்க்கும் போது இதை வந்து மத்தேயு அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு சம்மரியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ண போறார். 23வது வசனம் ஒரு சம்மரி, இன்னுமே வரப்போற அதிகாரங்களுக்கு ஒரு சம்மரி அது, தெரியுங்களா உங்களுக்கு. 23வது அதிகாரத்தை தான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணித்தான் 5, 6, 7, 8, 9, 10 வரப்போகுது. பாத்தீங்கன்னா, ஏன்னா அது 5-9 அதிகாரம் வரைக்கும் அது 23வது வசனம் அந்த 5-6 அதிகாரம் விளக்கி காட்டுது. ஏன்னா அவர் பிரசங்கம் பண்ணினார், சுவிசேஷத்தை உபதேசித்தார் என்றது. இப்ப 5, 6, 7 என்ன வரப்போகுது? அவருடைய மலை பிரசங்கம் வரப்போகுது. அந்த பிரசங்கத்தை விவரித்து, அவர் என்னத்தை பிரசங்கம் பண்ணாருன்னு விவரித்து காட்டுறதுதான். அவர் எல்லா பிணியாளிகளையும் சுகப்படுத்தினார் என்றது 8-9 பாத்தீங்கன்னா அவர் செஞ்ச சில அற்புதங்களுடைய விவரங்கள், டீட்டெயில்ஸ் அங்க வரும். அதனாலதான் இந்த வசனம் வந்து ஒரு சம்மரி வேர்ஸ், இனிமே வரப்போற அதிகாரங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேர்ஸ். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக அவர் ஒரு சுருக்கத்தை கொடுக்கிறாரு, அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதை பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்து கத்துக்குவோம். ரொம்ப அருமையான சத்தியங்கள் இதுல இருக்கு. 23வது வசனத்துல இது எப்படி அது ஆரம்பிக்குது?
பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து,
கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து, அது டென்ஸ் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அவர் செஞ்சதை குறிக்கிறார். சுற்றி நடந்து, ஒரு தடவை இல்ல, திருப்பி 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 சுத்தி 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 நடந்து, கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து பாருங்களேன். அப்படின்னா நம்ம பார்த்தோம், 204 கிராமங்கள், வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ் உள்ள கலிலேயா, ஒவ்வொரு டவுன்ஸ்லயும் 15,000 மக்கள் கிட்ட குடியிருக்கிற ஒரு ஊர். 204 கலிலேயாக்கு அந்த ஜனங்க கூட்டத்து கடல் போல் இருக்கிற திரளான கூட்டங்களுக்கு மத்தியில் அவர் சுத்தி நடக்கணும்னா எவ்வளவு முயற்சி, எவ்வளவு எஃபர்ட் தேவையா இருந்திருக்கும் யோசிக்க முடியுமா? அப்பா எவ்வளவு டயர்டா இருப்பார் அவர் மனுஷத்துல, அந்த நேரத்தில் டயர்டாய் படுத்துறாரு, புயல் வந்தாலும் அவருக்கு தெரிய மாட்டேது. ஏன் அவ்வளவு எஃபர்ட் போட்டவர் அவர் ஊழியத்துல, ரொம்ப எஃபர்ட் வேர்த்து கொட்டினவர் நம்ம பாக்குறோம். ஒன்னா இல்ல, போய் சென்னைக்கு போய் ஒரு 200 பேருக்கு வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ கொடுத்து இது கொடுக்கறதுக்கே நம்ம எல்லாரும் சோர்ந்து போய் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆச்சு. எத்தனை 1000 மக்கள் அவர் போய் 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 எல்லாம் சுத்தி திரிந்து அந்த மக்கள் தேவைகளை போய் சந்திச்சாருன்னு பாக்குறோம். என்ன அதிசயம், அது அந்த அப்படி ஒரு ரொம்ப எஃபர்ட் போட்டு அதை செஞ்சிருப்பார். சரி, சுத்தி திரிந்து அப்புறம்
அவர்களுடைய
ஜப ஆலயங்களில் உபதேசித்து, ஜப ஆலயங்களில் உபதேசித்து பாருங்களேன், ஜப ஆலயங்களில் உபதேசித்தார்னு நம்ம பாக்குறோம். ஜப ஆலயங்கள்னா என்ன நமக்கு தெரியுமா? ஜப ஆலயம், அதை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு யூதனுடைய வாழ்க்கையில ஜப ஆலயத்தை விட முக்கியமானது, உலகத்துல ஆலயம் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ஜப ஆலயம். ஜப ஆலயம் ஏன், அவனுடைய முழு லைஃபே அந்த ஜப ஆலயத்தை சுத்தி தான் இருக்கும். ஒரு யூத மக்களுக்கு ஜப ஆலயம் அவங்களுடைய சமுதாய வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, மத வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே எதை சுத்தி இருக்கும்னா ஜப ஆலயத்தை சுத்தி தான் இருக்கும். ஜப ஆலயம் யூத ஊர்லன்னு பார்த்தோம்னா ஒரு உயர்ந்த ஒரு இடத்துலதான் கட்டியிருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு மலை இருந்துச்சுன்னா அந்த மலை மேல, எங்க யூதர்கள் இருந்தாலும் அந்த மலை மேல ஒரு ஜப ஆலயம் இருக்கும். இப்பெல்லாம் நம்ம சர்ச்சில் சில பேர் இந்த பாரம்பரிய சபைகள் சிலுவை வச்சுக்கிற மாதிரி அந்த காலத்தில் ஒரு நீட்டாக ஒரு போல் வச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியணும், இதுதான் ஜப ஆலயம். எங்கெங்கெல்லாம் யூதர்கள் இருப்பாங்களோ அங்க ஒரு ஜப ஆலயம் இருக்கும். அந்த ஜப ஆலயத்துல என்ன நடக்கும், வார வாரம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓய்வு நாள். அவங்களுக்கு எது ஓய்வு நாள்? சனிக்கிழமை, ஃப்ரைடே இல்ல சாட்டர்டே. சாட்டர்டே அவங்களுக்கு ஓய்வு நாளா இருக்கிறதுனால, அந்த ஓய்வு நாள் எல்லாரும் வரும்போது அங்க இருக்கிற யாராவது ரபிங்க யாராவது வந்துட்டு யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு ஒரு பகுதி நியாயப்பிரமாணமோ தீர்க்க தரிசனத்திலயோ ஒரு பகுதியை படிச்சுட்டு அப்புறம் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ண பிறகு எல்லாரும் ஆமேன் 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 ஆண்டவருக்கு நன்றியை செலுத்திட்டு அதுக்கப்புறம் படிச்ச பகுதியை அதை விளக்கி அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. அதான் ஜபாலயத்துல நடக்கும், டீச்சிங் நடக்கும் ஜபாலயத்துல. பாத்தீங்கன்னா அது ஆரம்பிக்கிறதே எஸ்ரா நெஹேமியா எல்லாம் பார்த்தோம்னா அதான் எஸ்ரா செஞ்சார். நெஹேமியா புத்தகத்துல வேதத்தை படிச்சுட்டு கேவ் த சென்ஸ் ஆஃப் த வேர்ட், அந்த டெக்ஸ்டினுடைய அர்த்தத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தார். அதை பண்ணாதுன்னு நம்ம பாக்குறோம். முதலாவது வேதத்தை படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் யாராவது அங்க ஒரு விசிட்டிங் ரபி ஒரு கெஸ்டா வந்திருந்தாருன்னா ரபின்னு தெரியும், அவங்க போட்டிருக்கிற துணியை பார்த்தா தெரியும், ரபிங்களே ஒரு விதமான துணியை போட்டிருப்பாங்க, அவங்களை பார்த்தாவே தெரியும். யாராவது விசிட்டிங் ரபி வந்திருந்தாருன்னா அவரை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு ஐயா நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு வசனத்தை படிங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இயேசு ஒரு வாட்டி கூப்பிட்டாங்க, அப்போ ஐசாயா பகுதியிலிருந்து அவர் எடுத்து படிச்சார். இந்த ஜப ஆலயம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு பண்ணதும் சரி, பவுல் அப்போஸ்தல நடவடிக்கைகளை எங்க போனாலும் அந்த டிரெஸ் போட்டு போயிருவார். ஜபாலயத்துல புது ஜபாலயமா இருந்தா நீங்க வந்திருக்கிறீங்க வாங்கன்னா அவர் போய் அதை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு பகுதி எடுப்பாரு, பழைய ஏற்பாடுல எடுத்து அங்க இருந்து சுவிசேஷத்துல பிரசங்கம் பண்ணி விடுவார். அது அப்படித்தான் அதை யூஸ் பண்ணதா நம்ம பாக்குறோம். ஜப ஆலயம்னு எடுத்து பார்த்தோம்னா அந்த ஜபாலய தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஜப ஆலயத்துல 10 மூப்பர்கள் இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு மூப்பர்களுக்கும் ஒரு ஒரு வேலை. ஏன்னா ஜப ஆலயம் நிறைய வேலை நடக்கும். அங்க புதுசா ப்ராசலைட்ஸ், புதுசா கன்வெர்ட் ஆகி யூத மதத்துல வர விரும்புகிறவர்களுக்கு கவனிச்சு சில பேரை கொண்டு வந்து அவங்களுக்கு எல்லாம் பண்ண சடங்கெல்லாம் பண்ணி அவங்களை சேர்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, ஜப ஆலயத்துல வந்து அதை வியாக்கியானம் பண்றதுக்கு பகுதியை எடுத்து வியாக்கியானம் பண்றதுக்கே ஒருத்தர் இருப்பார், அதுல ட்ரெயின் ஆயிருப்பாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அங்க ஜப ஆலயத்துல ஒரு தியாலஜிக்கல் ஸ்கூல் நடத்துவாங்க, வளர்ந்த ஆளுங்களுக்கு இன்னும் ஆண்டவருடைய வேதத்துல ஸ்கூல் நடத்துவாங்க, அதை நடத்துறதுக்கு ஒருத்தர் இருப்பார். பப்ளிக் ஸ்கூல் அங்கத்தான் நடக்கும், பசங்களுக்கு ஸ்கூல் எழுத படிக்க சொல்லிக் கொடுத்து அவங்களை நல்லா அந்த வேத பிரகாரம் எபிரேயர் பாஷையை சொல்லிக் கொடுத்து கிரேக்க பாஷையை சொல்லிக் கொடுத்து வேதத்தை படிக்கிறதுக்கு ஸ்கூல் அங்கத்தான் நடக்கும். பாருங்களேன் எத்தனை காரியங்கள். ஏதாவது பிரச்சனை ஆச்சு, ரெண்டு குடும்பங்களுக்குள்ள சண்டை, ரெண்டு சகோதரங்களுக்குள்ள சண்டை, ரெண்டு யூதர்களுக்குள்ள சண்டைனா அவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு ஓட மாட்டாங்க, எங்க தான் வருவாங்க? ஒரு கோர்ட். அதுதான் அங்க இருக்கிற மூப்பருங்க தான் பார்த்து வேதத்தின்படி நியாயம் தீர்த்து அவங்கள சரி பண்ணுவாங்க, புரியுதுங்களா? அவர் சிவில் கோர்ட் அதுதான் இருந்துச்சு. ஜப ஆலயத்துல தான் சில தரங்களை வியாபாரம் கூட அவங்க வியாபாரிகள்லாம் ஒரு பக்கம் உட்காருவாங்க, கார்பெண்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், அவங்க எல்லாம் ஒரு பக்கம் அப்படி உட்காருவாங்க. ஜப ஆலயத்திலே அப்படித்தான் உட்காருவாங்க, புரியுதுங்களா? ஒரு யூதனுக்கு ஜப ஆலயம் தான், ஜப ஆலயத்தை சுத்தி தான் வாழ்க்கையே. அவனுடைய சமுதாயம், அவனுடைய ஆவிக்குரிய, அவனுடைய படிப்பு, அவனுடைய குடும்பம் எல்லாமே எதை சுத்தி இருக்கு? ஜப ஆலயத்தை சுத்தி தான் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஒரு யூதனை ஜப ஆலயத்திலிருந்து நீக்கிட்டாங்கன்றத விட அவனுக்கு வாழ்க்கையில பெரிய கேடு வரவே முடியாது. அதனாலதான் இயேசுவை நம்பின சில பேர், சுவிசேஷத்தை நம்பினவங்க ஜப ஆலயத்திலிருந்து பரிசேயர்கள் நீக்க சொல்லிட்டாங்க. அது பெரிய பிரச்சனை. ஏன்னா வாழ்க்கையே போச்சுன்னு அர்த்தம். இனிமே யூத வாழ்க்கையே வாழ முடியாது. ஜப ஆலயம் அவ்வளவு முக்கியமா அவங்களுக்கு இருந்தது. இந்த ஜப ஆலயத்துக்கும் ஆலயத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். ஆலயம் வந்து ஒன்னே ஒண்ணுதான், அது எருசலேம்ல இருந்துச்சு. ஆனா ஜப ஆலயங்கள் எங்கெங்கெல்லாம் யூதர்களுடைய காலனி இருக்குதோ, ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குதோ, அங்கெல்லாம் ஒரு ஜப ஆலயத்தை வச்சுக்குவாங்க. அது இருக்கும், அது ஆண்டவர் அனுமதிச்சதுதான், ஜப ஆலயத்தை வச்சுக்குவாங்க. ஆனா ஆலயம்ன்றது ஒன்னே ஒண்ணுதான். ஆலயம் வந்து அங்க மெயினா ரொம்ப டீச்சிங் எல்லாம் இருக்காது, அங்க காணிக்க கொடுக்கறதும் பலி கொடுக்கறதும் அதுதான் ரொம்ப இருக்கும் அங்க. ஆனா டீச்சிங் அவ்வளவு இருக்காது. ஆனா ஜபாலயம் ரொம்ப ஸ்பெசிபிக்கா டீச்சிங்ல ரொம்ப போக்கஸ் பண்ணுவாங்க. பாருங்களேன் அதான் ஜபாலயத்தை என்னன்னு புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இன்னொன்னு சொல்ல போனா, புதிய ஏற்பாடு சபை மாடல் ஆனதே இந்த ஜபாலயத்தை வச்சுதான். பாருங்களேன் புதிய ஏற்பாடு சபை வந்ததே இந்த ஜபாலயத்தினுடைய மாடல் தான். அதனாலதான் சபை அவ்வளவு முக்கியம். சபை யோசிச்சு பாருங்களேன், சபை காண்டி இல்லைன்னா, சில பேர் சபை இல்லாத மக்கள் இருக்கிறாங்க, பிசாசு நம்மளை பிச்சு தின்னுடும். சபைதான் பாதுகாப்பு, என் சபையை நான் கட்டுவேன், அந்த சபையில் இருக்கிறவங்களைத்தான் பிசாசு தொட முடியாதுங்க. இல்லைன்னா நம்ம குடும்பத்தை, நம்ம எதிர்காலத்தை, ஆத்மாவை, வாழ்க்கையை எல்லாத்தையும் சீரழிச்சிடும் பிசாசு நம்ம சபையில் இல்லைன்னா. சபை ரொம்ப அவசியம், அதெல்லாம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். சர்ச் பாருங்களேன், தவறான வழியில போய் நம்ம தீர்க்க தரிசனமே இல்லாம வாழ்க்கை நமக்கு அழிஞ்சுதான் போகும். ஜபாலயம் அவ்வளவு அவசியம், நம்ம பாத்துக்கணும். அந்த காலத்தில் பக்தி உள்ள யூதருங்க யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்க எங்கதான் இருப்பாங்க, ஜபாலயத்துல தான் இருப்பாங்க. அதனாலதான் இயேசு என்ன பண்றாரு, ஜபாலயம் எங்கும் பிரசங்கித்தார் இல்ல உபதேசித்தார் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. ஜபாலயம் எல்லாம் போறார், கலிலேயா இருக்கிற ஒவ்வொரு ஜபாலயத்துக்கும் போய் அங்க வந்திருப்பாங்க. அங்க இவரு விசிட்டிங் ரபியா வந்திருப்பாரு, அவரு டிரெஸ் பார்த்தா ரபியா தெரியும், டிரெஸ் ரபியா வந்திருக்கிறதுனால ஐயா நீங்க வாங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு அவர் எல்லா இடத்துலயும் போய் பிரசங்கம் பண்றாரு. பவுல இதைத்தான் பண்ணார், அப்போஸ்தல நடவடிக்கைகளை இதைத்தான் பண்ண நம்ம பாக்குறோம். ஆகவே இந்த அதுல என்ன பண்ணுவாங்க, ரொம்ப முக்கியமா நான் சொன்ன மாதிரி ஒரு பகுதியை படிப்பாங்க, படிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதை அப்ளை பண்ணுவாங்க. பாருங்களா, அதுக்கு பேர் தான் நம்ம இன்னைக்கும் சொல்றோம் எக்ஸ்போசிட்ரி ப்ரீச்சிங். எக்ஸ்போசிட்ரி ப்ரீச்சிங், உண்மையான ஒழுங்கான ப்ரீச்சிங் அதுதான். எல்லா தீர்க்கதரிசிகளும் சரி, எல்லா அப்போஸ்தலர்களும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சரி, அவங்க செஞ்சது எல்லாமே எக்ஸ்பாசிட்ரி ப்ரீச்சிங். ப்ரீச்சிங்னா நம்ம ஊர்க்கதை அடிக்கிறதுல ப்ரீச்சிங், சாட்சிகளை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல ப்ரீச்சிங். ப்ரீச்சிங்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்களேன். உலக காமெடியை பண்ணிக்கிட்டு அது கேட்கறதுக்கு நமக்கு நல்லா இருக்கலாங்க, அவர் நல்லா பேசுறாருங்க, ஜோக் அடிச்சுக்கிட்டே பேசினார், கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம். பட் தட் வில் நாட் க்ரோ மீ, அது எனக்கு போஷனே இல்ல, புரியுதுங்களா, அது என்ன வளர்க்காது. ப்ரீச்சிங்னா என்ன, எக்ஸ்பாசிட்ரி ப்ரீச்சிங். எக்ஸ்பாசிட்ரி ப்ரீச்சிங்னா என்ன, ஆண்டவருடைய ஒரு பகுதியை நம்ம படிச்சுட்டு அதுல உள்ள விளக்கம் என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன என்று சொல்லி கொடுத்து அதை நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ணலாம்ன்றது. இயேசு பண்ண பிரசங்கம்லாம் பாருங்களேன், ஐசாயால போய் எடுத்தாரு, எடுத்துட்டு என்ன பண்ணாரு, கர்த்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணினார், அதை சொல்லிட்டு அது இன்னைக்கு நிறைவேறுச்சு, அதை அப்ளை பண்றாரு, வந்துருச்சு அது அப்படின்றது. அதான் அவர் பண்ண மலை பிரசங்கத்தை எடுத்து பாருங்களேன், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அதை செய்யக்கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனா நான் அது உண்மையான ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் பண்ணதெல்லாம் எக்ஸ்பாசிட்ரி ப்ரீச்சிங் தான், அதுதான் நம்ம பார்க்கணும். அது ஆகவே நம்ம சபையா இருக்கிறவங்க, நம்ம சத்தியத்துல வளர்ந்தவங்க நல்லா பிரசங்கம் பண்றாருன்றத குறித்து பேச்சு திறமை நல்லா பேர் இருக்கலாம். பாருங்களேன், இந்த நியூ இயர்க்குலாம் பட்டிமன்றம்லாம் எவ்வளவு பேசுறாங்க, உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கு. அதெல்லாம் போய் டிவியில பாத்துக்கலாம். ஆண்டவருடைய பிரசங்கம்ன்றதுக்கு பேர் வந்து காமெடி இல்ல, என்டர்டைன்மெண்ட் இல்ல, நம்மள சிந்திக்க வைக்கக்கூடிய எக்ஸ்பாசிட்ரி ப்ரீச்சிங். அதைத்தான் நம்ம கேட்க விரும்பணும், அதைத்தான் நம்ம பரப்பணும். இது படிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப எஃபர்ட் தேவை. இது படிக்கிறதுக்கு இந்த பாஸ்டருங்க சோம்பேறிங்க அதெல்லாம் எஃபர்ட் போட்டு படிக்கிறது இல்ல, முயற்சி பண்றது இல்ல, அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச கதையா இவங்களுக்கும் பிடிக்குதுன்னு தெரிஞ்ச கதையா அடிச்சுட்டு போறது இல்ல பிரசங்கம். அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். பாருங்களேன், இயேசு பிரசங்கம் பண்ணினார், ஜெபாலயம் சுற்றி பிரசங்கம் பண்ணினார்னா என்னத்தை பண்ணாரு, எக்ஸ்பாசிட்டரி ப்ரீச்சிங் பண்ணாரு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக என்ன போட்டிருக்கு, ஜபாலயத்தில் உபதேசித்தார். இன்னொரு வார்த்தை போட்டுக்கு பிரசங்கித்தார், உபதேசம் பிரசங்கம், டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. டீச்சிங்னா ஒரு கண்டென்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்கிறது, ஆனா ப்ரீச்சிங்ன்றது வந்து அது எந்த ஸ்டைல்ல செய்யறோம், எந்த வாய்ஸ்ல செய்யறோம், எவ்வளவு உணர்ச்சிகளோடு செய்யறோம்ன்றத பொறுத்து இருக்கு. ஒரு ப்ரீச்சிங் போது இட் ஹாஸ் மோர் எம்பசிஸ், அது ரொம்ப வலியுறுத்துறது இருக்கு ப்ரீச்சிங்ல. டீச்சிங்ன்றது வெறும் இன்ஃபர்மேஷன், டீச்சிங்னா ஒரு மைண்ட்ல இருந்து இன்னொரு மைண்டுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது, ப்ரீச்சிங்னா ஒரு ஹார்ட்ல இருக்கிற பேஷன் இன்னொரு ஹார்ட்டுக்கு கொடுக்கறது, அதான் ப்ரீச்சிங். புரியுதுங்களா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, அவர் ரெண்டும் பண்ணார். அதான் ஒழுங்கான பிரசங்கம் வந்து இது ரெண்டும் இருக்கணும். ப்ரீச்சிங், ப்ரீச்சிங்னா அது அறிவிக்கிறது, கம்பீரமா அதிகாரமா சத்தியத்தை அறிவிக்கிறது, அது அறிவிச்ச சத்தியத்தை விவரமாக விளக்குறது தான் டீச்சிங். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு அதை ரெண்டுமே செஞ்சாருன்னு நம்ம பார்க்கணும் பாருங்களேன். சரி, என்னத்தை பத்தி பிரசங்கம் பண்ணார், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, அதை நம்ம பார்த்துக்கணும். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, சுவிசேஷம்னா என்ன பாருங்களேன். இயேசு அப்போஸ்தல நடவடிக்கையில ஒரு வசனம் ஞாபகம் வருது, அவர் ஊழியம் தொடங்கின நாள்ல இருந்து, யோவான் ஸ்தானம் தொடங்கின நாள்ல இருந்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் இயேசு பண்ண பிரசங்கம் என்ன தெரியுமா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான். இயேசு வேற எந்த காரியத்தை குறித்தும் பேசலையா, உங்களுக்கு தெரியுமா அது எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு ஞானம் உள்ளவர், எவ்வளவு அறிவுள்ளவர், ரோம கவர்மெண்ட் பத்தி பேசியிருக்கலாம், சமுதாய நிலைமையை பத்தி பேசியிருக்கலாம், நியூஸ பத்தி பேசியிருக்கலாம், எவ்வளவு காரியங்கள் இயேசு பேசியிருக்கலாம், எவ்வளவு காரியங்கள் சொல்லி இருக்கலாம். ஆனா அவர் ஊழிய ஆரம்பிச்சதுல இருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் சும்மா ஆனதுல இருந்து உலகத்துல வாழ்ந்த நாளெல்லாம் அவர் பேசினது என்ன? ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம். பாருங்களேன், எத காரியம் பொலிட்டிக்ஸோ ஹிஸ்டரியோ அதெல்லாம் அவர் பேசல, ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான் அவர் பேசினார். அதுதான் ஒழுங்கான பிரசங்கிகளுக்கு போலும் அதான் முடிவெடுத்தார் இல்லைங்களா. ஆனா பிரசங்கிகள் நல்ல ஒரு சோதனை அவங்களுக்கு என்ன, உலர்வாயா அவங்க மாறலாம், ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறதுக்கு மாறலாம், நிறைய பேர் கேட்க மாட்டேன்றாங்களேன்னு கொஞ்சம் அட்ராக்டிவா பேசுவோம்னு மாறலாம். இல்ல, போல் ஏசு சிறுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவன்றி வேற எதுவுமே நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன், அதான் அவர் சொன்னார் இல்லைங்களா. தட் இஸ் த டிட்டர்மினேஷன். ஏசுவும் அப்படித்தாங்க இருந்தாரு, அதை நம்ம பாக்குறோம். சரி, சுவிசேஷம் அப்படின்னா என்ன? சுவிசேஷம்னா என்ன? கிளிப்பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், சொல்லுங்க. சுவிசேஷம்னா குட் நியூஸ், நல்ல செய்தின்னு அர்த்தம் இல்லைங்களா. காஸ்பல்னா நல்ல செய்தி, காஸ்பல் அப்படின்னா நல்ல செய்தி. ஏன் அதுக்கு காஸ்பல்? ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே பேட் நியூஸ் தான், ஒரு குட் நியூஸா இல்லை. நீ குட் நியூஸ் நினைச்சாலும் அது நாளைக்கு பேட் நியூஸா தான் மாறி போகும். எல்லாமே எது எடுத்து பார்த்தாலும் உலகம் வந்து பேட் நியூஸ்ல நிறைஞ்சிருக்கு, வெரி பேட் நியூஸ் இல்லைங்களா. ஏன் உலகம் பேட் நியூஸ்ல நிறைஞ்சிருக்குன்னா, அது பிசாசன் ராஜ்யத்தில் இருக்கிறதுனால, பிசாசன் ராஜ்யம் அதை ஆள்றதுனால, எல்லாமே போய் அழிவுல முடியறதுனால, மரணத்துல முடியறதுனால, பாவத்துல முடியறதுனால, எல்லாமே அழியில போய் முடியறதுனால, எல்லாமே பேட் நியூஸ் தான் இந்த உலகத்துல. புரியுதுங்களா? எதுவுமே குட் நியூஸ் இல்ல. எத்தனை ராஜ்யங்கள் வந்து குட் நியூஸ் அறிவிக்க பார்த்தாங்க, பாபிலோன் வந்து பார்த்தாங்க, பெர்ஷியா வந்து பார்த்தாங்க, கிரேக்கு ரோம் எல்லாம் வந்து பார்த்தாங்க, ஆனா எல்லாமே ஃபெயிலியர், பேட் நியூஸ்ல தான் போய் முடிஞ்சு. ஆனா இங்க ஒரு குட் நியூஸ் வரப்போகுது. இந்த உலகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே குட் நியூஸ் என்ன தெரியுமா? ராஜ்யத்தின் குட் நியூஸ் என்ன? இந்த ராஜ்யங்கள்லாம் நமக்கு பரிகாரம் கொடுக்க முடியாது, நம்முடைய உபத்திரவங்களுக்கு கண்ணி இருக்கு. நம்முடைய உபத்திரவங்களுக்கெல்லாம் பரிகாரம் தரக்கூடிய ஒரு ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். நம்ம உள்ளங்கள்லாம் நாடக்கூடிய காரியம் எங்கத்தான் நமக்கு கிடைக்க முடியும்? தேவனுடைய ராஜ்யம், அதான் குட் நியூஸ். இதுக்கெல்லாம் இந்த பிசாசன் ராஜ்யத்துல இருந்து நம்ம ஒன்னும் காண போறது இல்லை. ஆனா தேவன் ஒரு ராஜ்யத்தை வச்சிருக்கிறார், அந்த ராஜ்யத்துக்குள்ள வருகிறவர்களுக்கு இந்த அழிவுங்களுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கு, இந்த கண்ணீர் உபத்திரவங்களுக்கெல்லாம் சாபங்களுக்கெல்லாம் பரிகாரம் எங்கதான் இருக்குது? தேவ ராஜ்யத்துல. தேவ ராஜ்யம்னா என்ன? தேவனுடைய ஆட்சி. தேவன் நம்ம இருதயத்தில் ஆட்சி செய்யும் போது நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். தேவனை இருதயத்தை ஆட்சி செய்யும் போது என் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் பரிகாரத்தை நான் பார்க்க முடியும். தேவனுடைய ஆட்சி. இயேசு அந்த ஏன் இயேசு அதை பிரசங்கம் பண்றாரு? ஏன் பண்றாருனா, அந்த ராஜ்யத்துக்கு ராஜா யாரு? இயேசுதான். அந்த ராஜ்யத்தை ஆள போறவர் அவர்தான். தன்னுடைய வாழ்க்கையினாலையும் தன்னுடைய பணியினாலையும் மரணத்தினாலையும் அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறவர் அவர் தான். அந்த ராஜ்யத்துக்கு ராஜா அவர் தான். அதனாலதான் அவர் பிரசங்கம் பண்றாரு. எந்தெந்த உள்ளத்தில் அவர் ராஜ்யம் பரவுதோ, எந்தெந்த உள்ளத்தில் அவருடைய ராஜ்யம் ஆளுதோ, அங்கத்தாங்க பரிகாரம் பார்க்க முடியும். மனுஷன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சாபத்துக்கெல்லாம் பரிகாரம் இயேசுடைய ஆட்சியில் இருக்கு. அதனால தான் ராஜ்யத்தின் குறித்த சுவிசேஷம், ஒன்லி குட் நியூஸ் நமக்கு அங்கத்தான் இருக்குது. பாருங்களேன், குட் நியூஸ்னா என்ன? என்னங்க குட் நியூஸ்? குட் நியூஸ்னா என்ன? பாருங்களேன், அருமையா பவுல் ஒரு வசனத்துல சொல்றாரு, 1 கொரிந்தியர் 15:1 படிங்களா. இந்த வசனத்தை நீங்க மனப்பாடமா வச்சுக்கோங்க. குட் நியூஸ்னா வேற ஏதோ இல்ல, ரொம்ப தெளிவாக குட் நியூஸ்னா என்னன்னு விளக்குது.
அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்.
நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை, குட் நியூஸை திருப்பியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்குமே.
பாருங்களேன், இந்த காஸ்பல காண்டி நீங்க விசுவாசிக்காம இருந்தா, விசுவாசிச்சா ரட்சிக்கப்பட்டு ஏ தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க இருப்பீங்க. இதை விட்டுட்டு ஊர்க்கதைங்களா நீங்க நம்பிக்கிட்டு இருந்தா அவங்க விசுவாசம் யூஸ்லெஸ் தான். அவர் சொல்ற காஸ்பல்னா என்னங்க அவர் விளக்குறாரு பாருங்க.
நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவிட்டதும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3rd நாள் உயிர்த்தெழுந்து
காஸ்பல். காஸ்பல்னா என்ன? கிறிஸ்து நமக்காக வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார். இதுதான் காஸ்பிள், சிம்பிள் காஸ்பிள். அவர் செஞ்சதுனால, அந்த காரியத்தை அவர் செஞ்சதுனால என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரத்தை, என் பாவங்களுக்கெல்லாம் தண்டனைக்கு வரக்கூடிய விலையை அவர் கட்டிட்டார். நான் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எனக்கு ஒரு நீதிய நித்திய ஜீவனை அவர் எனக்கு சம்பாரிச்சுட்டார். அதான் காஸ்பிள். அதனால தான் தேவனுடைய ஆட்சி நம்ம வாழ்க்கையில வர முடியும் பாருங்களா. அதான் காஸ்பிள். அதை திருப்பி திருப்பி இயேசு சொல்றதை பார்க்கலாம். ஆகவே அந்த காஸ்பிளுக்கு ராஜா இவருதான். அதனாலதான் இவருதான் அதை செய்யக்கூடியவர். சரி, இது இந்த வசனத்தை பார்த்து முடிக்கிறோம். முதலாவது இயேசுடைய ஊழியம் என்ன? அவரு சுற்றி திரிந்து ஜப ஆலயங்கள் எல்லாத்திலையும் உபதேசம் பண்ணி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இதான் பாக்குறோம் இல்லைங்களா. அதெல்லாம் என்னன்னு விவரமா நம்ம பார்த்துட்டோம். அவருடைய வார்த்தைகளை குறித்த ஊழியம், இஸ் வேர்ட்ஸ் பாருங்களேன். அந்த வார்த்தைகளே போதும், அதிசயமான வார்த்தைகள். ஒருவனும் இப்படி பேசினது இல்லையே, அதிர்ந்து போனாங்க இல்லைங்களா. மனுஷனுடைய காதுல நுழைந்து, அவனுடைய இருதயத்துல நுழைந்து, மனதுல நுழைந்து, ஆத்மா சரீரம் ஆவி எல்லாத்தையும் குத்தி மனுஷனை மனம் திரும்ப வைக்கக்கூடிய வல்லமை உள்ள வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள். அந்த மாதிரி தெய்வீக வார்த்தைகள் வேற யாருமே பேசினதில்லை. அவருடைய வார்த்தைகளே போதும் மனுஷனை திருத்தறதுக்கு. ஆனா அந்த தேவன் தன்னுடைய கிரெடென்ஷியல்ஸை இன்னும் நிரூபிக்கணும் என்பதற்காகத்தான் அடுத்ததாக என்ன செய்யறாரு, அற்புதத்தை செஞ்சு அதை நிரூபிக்கிறார். இப்படி ஒருவரும் பேசினதில்லை. அவருடைய வார்த்தையின் ஊழியம் அதிசயம். அது மாத்திரம் இல்லாம அவருடைய வார்த்தைகள் உண்மையானது, அவர் தான் மேசியா என்பதை நிரூபிக்கிறதுக்காக அவர் என்னவும் செய்யறாரு, அற்புதத்தை செய்யறார். அடுத்த தொடர்ந்து அந்த வசனம் என்ன சொல்லுது?
ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல ஜாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார்.
பாருங்களேன், அது என்ன ஒரு அதிசயமா போட்டிருக்கு. சகல வியாதிகளையும் நோய்களையும் சொஸ்தமாக்கினார். பெரிய கிரௌட் வந்து அவருடைய அற்புதங்களுக்கு மாத்திரம் ஃபாலோ பண்ணிட்டு வரல, அவருடைய வார்த்தைகளை நம்பியும் அட்ராக்ட் ஆகி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதை பார்க்கணும். ஆனா அவருடைய ராஜ்யத்தின் பவரை வெளிப்படுத்தணும். அவர் ராஜ்யத்துக்கு எல்லா வல்லமையும் இருக்கு. நம்மள எல்லா பாவத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய வல்லமை அவர் ராஜ்யத்துக்கு இருக்கு என்பதை வெளிப்பிரகாரமா நிரூபிக்கணும் என்பதற்காக அற்புதத்தை அவர் காமிச்சார். அவருக்கு எவ்வளவு பவர் இருக்கு, தான் தான் மேசியா, தான் தான் தெய்வ குமாரன் என்பதை நிரூபிக்கிறதுக்காக அதை காமிச்சதா நம்ம பார்க்கலாம். இதை பார்க்கும் போது அவர் சகல வியாதிகளையும் சொஸ்தமாக்கினார் பாருங்களேன். அது மாத்திரம் இல்ல, 24 என்ன போட்டிருக்கு,
அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யுதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள்.
என்ன அதிசயம், சிரியா எங்கும் அவருடைய கீர்த்தி பிரசித்த. சிரியா பாத்தீங்கன்னா ரொம்ப மாசு விடும், முழுசா அவருடைய கீர்த்தி. ரோமன் ப்ராவின்ஸ், அது இஸ்ரேல் கூட இல்ல, சிரியா முழுவதும் பிரசித்தமாயிற்று. அது மாத்திரம் 25 திரளான கிரேட் மல்டிடியூட்ஸ். டெக்கப்போலிஸ்னா அது 10 நகரங்களுடைய ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ்னா பல ஸ்டேட்ஸ் உள்ளது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்றோம். டெக்கப்போலிஸ்னா பெரிய பெரிய நகரங்கள் ஒன்னா கூடின ஒரு நகரம். அந்த முழு நகரங்கள் 10 நகரங்களுக்கும் அவர் கீர்த்தி பிரசித்தமாயிற்று. அது மாத்திரம் இல்ல, இந்த பக்கம் எருசலேம் அவர் போய் கிளீன் பண்ணிட்டு வந்தாரு. அந்த எருசலேம் யுதேயா எல்லாம் பரவி எல்லாம் பிரலான கூட்டம் பாருங்களேன். பெரிய ஏரியா சுத்தி அவர் பின்னாடி வருது. நம்மளால எண்ணி முடியாத கூட்டங்கள் அவர் பின்னாடி வருது, யோசிக்கவே முடியாது. அவர் கீர்த்தி பிரசித்தமாயிற்று அப்படின்னு பாக்குறோம் பாருங்களேன். அது வரும்போது அதை கற்பனை பண்ணி பார்க்கணுங்க. மெடிசன் இல்லாத ஒரு காலம், ஹாஸ்பிட்டல் வசதிகள்லாம் இல்லாத ஒரு காலம். அந்த காலத்துல இப்போ எவ்வளவு மெடிசன் மெடிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, அந்த காலத்தில் வியாதி எவ்வளவு பரவலா இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வியாதிகள் இருந்திருக்க முடியும், எவ்வளவு வாதைகள் இருந்திருக்க முடியும். எங்க பாரு மரணம் இருக்கிற ஒரு நேரத்துல அவங்க எல்லாம் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு இங்க ஒருத்தர் இருக்கிறார் அற்புதம் செய்யறவர், கேள்விப்பட்டு வராங்க. மத்தேயு எத்தனை வியாதிகளை தான் அவர் விவரிக்க முடியும், திரளான கூட்டத்துக்கு எவ்வளவு வியாதி இருக்குன்னு அவர் விவரிச்சுட்டு போனாருன்னா என்ன ஆகும், அவர் 28 அதிகாரம் முடிஞ்சு போகும் இல்லைங்களா. எல்லா வியாதிகள் லிஸ்டே போடுறதுக்கு சரியா இருக்கு. அவரு ஞானமா பாருங்களா எவ்வளவு அழகா போட்டிருக்காரு. ஆவிக்குரிய பிரகாரமான வியாதிகள், மனது பிரகாரமான வியாதிகள், சரீர பிரகாரமான வியாதிகள் முடிச்சிட்டார். மெடிக்கல்ல மனுஷனுக்கு வரக்கூடிய எல்லா வியாதிகளுடைய மக்கள் அங்க வந்தாங்கன்றார் பாருங்களா. அவர் முதலாவது என்ன சொல்றாரு, பிணியாளிகள், அதான் பிணியாளிகள்னா வியாதியஸ்தர். எப்படிப்பட்ட பிணியாளிகள்?
பிசாசு பிடித்தவர்கள்,
முதலாவது ஆவிக்குரிய விதத்தில் பிசாசு பிடிச்சிருந்தவங்க, ரெண்டாவது
சந்திர ரோகிகள்.
சந்திர ரோகிகள் அப்படின்னா என்ன? சந்திர ரோகிகள்னா என்னங்க அப்படின்னு விரண்டுறாதீங்க. சந்திர ரோகிகள்னா லுனாட்டிக்ஸ்னு ஒரு வேர்டு இருக்கு, இன்னொரு வேர்டு வந்து எபிலெப்டிக்ஸ்னு ஒரு வேர்டு இருக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா மென்டல் டிசார்டர் உள்ளவங்க, மென்டல் டிசார்டர்னால சில நர்வஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க இல்லைங்களா, சில ஃபிட்ஸ் எல்லாம் வரலாம், அந்த மாதிரி நர்வஸ் ப்ராப்ளம் உள்ளவர்கள். அப்புறம் திமிர்வாதக்காரர்னா பிரச்சனைகள் எல்லாம் வரவங்க, இது வேலை செய்யல, காது வேலை செய்யல, கண்ணு வேலை செய்யல இல்லைங்களா, கை காலெல்லாம் கோணையா ஆயிடுச்சு, வேலை செய்யாத சரீர பிரகாரமான உள்ளவங்க வெளியிலும் சரீர பிரகாரமான வியாதிகள், சகல வியாதிகளும் அவிக்குரிய வியாதிகள், மனது பிரகாரமான வியாதிகள், சரீர விதமான வியாதிகள் எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க பாருங்களேன். இதைத்தான் 8-9 அதிகாரத்துல அது விவரமாக வரும், விவரமாக வரும். 8 அது சில சாம்பிள்ஸ் எப்படி அற்புதம் செஞ்சாரு, எப்படி பேய்களை ஓட்டினாரு அப்படின்னு இந்த 3 கேட்டகரியும் 8-9 அதிகாரத்துல அது தொடர்ந்து நம்ம படிக்குவோம். இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு நான் உட்காந்து யோசிக்கிற டேபிள் மேல நம்ம அங்க இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த சீன் யோசிச்சு பாருங்களேன். நம்ம அங்க இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த சீன், ஒருவேளை ஒரு 5 நிமிஷம் நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம், நம்ம கற்பனை பவர்ல அங்க பிரயாணம் பண்ணி பார்ப்போம் எப்படி இருந்திருக்கும் அந்த சீன். யோசிச்சு பாருங்களேன், அந்த தேவகுமாரன் யோசிச்சு பாருங்க, அவருடைய வார்த்தை கீர்த்தி எல்லா இடங்கள்ல போகுது, எல்லா இடங்கள்ல போகுது. அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாருங்க, எந்த வியாதி இருந்தாலும் அவர் சரி பண்றவர், என்ன அற்புதமான ஆறுதலான வார்த்தையை பேசுறவர் அவர் இருக்கிறாருங்க அப்படின்னு பேசும் போது யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பக்கத்துல இருக்கிறவங்களும் அவங்க பாக்குறாங்க, வியாதி இல்லாத குடும்பம் இருக்குதா, கஷ்டம் இல்லாத குடும்பம் இந்த காலத்திலேயே இல்லையே. ஒரு ஒரு குடும்பத்துல எடுத்து பாருங்க, நோய் இல்லாத குடும்பங்கள் இருக்கா, ரொம்ப கஷ்டம், எல்லாருக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலயும் அந்த பிரச்சனையை பாக்குறாங்க, ஐயோ என் பிள்ளைய அவர் சரி செஞ்சிருவாரா, என் ஒய்ஃப் அவர் சரி செஞ்சிருவாரான்னு ஒரு நம்பிக்கையில யோசிச்சு பாருங்க, கோடி ஜனங்க, கோடி ஜனங்க வராங்க, ஒரு ஆர்மி மாதிரி வராங்க, தெக்க போலீஸ்ல இருந்தெல்லாம் வராங்க, சிரியா முழுவதுமாக வராங்க. எத்தனை இந்த மாதிரி வியாதி, சரீர பிரகாரமான வியாதி, பிசாசு பிடிச்சவங்க, மென்டல் டிசார்டர் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க வர்றத நம்ம பாக்கிறோம். ஒரு கிரௌடு மார்க்ல போட்டிருக்க, அவர் பேதுரு வீட்டுல இருந்தாருன்னு போட்டிருக்கவங்க எல்லாம் வரும்போது இல்லைங்களா, முழு நகரமே வரும்போது பேதுரு வீட்டுல. யோசிச்சு பாருங்களேன், ஒரு வீடு எப்படி இங்க கொல்ல முடியும் அத்தனை பேரை, யோசிச்சு பாத்தீங்கன்னா திரளான கூட்டம் வருது, வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபனல் மாதிரி இங்க வீடு, அந்த கூட்டம் அப்படியே இங்க வந்துட்டு தான் போய் அற்புதம் செஞ்சு போகணும். நம்ம அங்க நிக்கிறோம், அங்க நின்று அந்த பெரிய திரளான கூட்டத்தை பாக்குறோம். சில பேர் குட்டையா இருக்கிறாங்க, நட்டையா இருக்கிறாங்க, சில பேர் வெள்ளையா, சில பேர் கருப்பா, சில பேர் தடியா, சில பேர் மெலிசா, அந்த மாதிரி கூட்டத்தை பாக்குறோம். கூட்டத்தை பார்த்து நம்ம போய் பார்க்கும் போது நம்ம எல்லாரும் எப்படி வந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க, அவங்க முகத்தை யோசிச்சு பார்த்தனா ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இல்லைங்களா, என்ன நடக்குமோ, எதுனாலும் கண்ணெல்லாம் திறந்துகிட்டு ஐயோ என்ன இவர் செய்ய போறாரோன்னு எதிர்பார்ப்போடு அங்க வந்திருப்பாங்க. வரும்போது அதை யோசிச்சு பார்த்தனா ரொம்ப அதிசயம். நம்ம ஒவ்வொரு கூட்டத்தையும் பாக்குறோம், ஒரு படத்தை யோசிச்சு பாருங்க, சில பேரை போய் பாக்குறோம், முகம் வாடி போய் முகம்லாம் கரங்கி மெலிஞ்சு போய் உடம்பு உள்ளுக்குள்ள இருக்கிற வியாதி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அந்த பவரை உரியுது, சரீரத்தெல்லாம் சாப்பிடுது, வாடி போய் அப்படியே இருக்காங்க. ஒரு கூட்டம் பயங்கரமா உள்ளுக்குள்ள இருக்கிற வியாதியில கஷ்டப்படுற ஒரு கூட்டம், இன்னும் ஒரு கூட்டமா பாக்குறோம். இன்னும் சில பேரு பார்த்தோம்னா கை காலெல்லாம் கோணையா இருக்குது, இன்னும் சில பேரு கண்ணு தெரியல, கண்ணு தெரியாதவங்களை கையில பிடிச்சி கூப்பிட்டு வராங்க, நடக்க முடியாதவங்க தோல்ல வச்சு கூப்பிட்டு வராங்க, எப்படி இருக்கும் புரியுதுங்களா. இன்னும் பார்த்தோம்னா இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது, அது தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு நார்மல் ஆகுற மாதிரி இருக்கு, கிட்ட போய் பார்த்தோம்னா அவங்க கண்ணெல்லாம் ரெட்டா இருக்குது, திடீர்னு பல்ல கடிக்கிறாங்க, பல்ல கடிச்சிட்டு சவுண்ட் எல்லாம் வருது, கீழே போட்டு பிறல்றாங்க, நம்ம கழுத்தை பிடிக்கலாமான்னு வராங்க, பிசாசு பிடிச்சவர்கள் மாதிரி அவங்க அப்படி இருக்கிறான். இன்னும் சில கூட்டம் பார்த்தோம்னா நர்வஸ் ப்ராப்ளம், ஐயோ நான் பார்த்திருக்கிறேங்க சில இதெல்லாம் தாங்கவே முடியாது, நிமான்ஸ் எல்லாம் பார்த்திருக்கிறேன், சில பேருக்கு நரம்பு பாத்தீங்கன்னா இந்த முகத்துல எல்லாம் முகம் நல்லாதான் இருக்கும், திடீர்னு அந்த நரம்பு இதா வருதுனால முகமே மாறிடும் தெரியுங்களா, அப்படியே இதெல்லாம் உடம்பெல்லாம் கை காலெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க, அப்படியே நரம்பெல்லாம் ரெட் ஆயிரும், பயங்கரமா நர்வஸ் ப்ராப்ளம், ரொம்ப கொடூரம். அந்த நர்வஸ் ப்ராப்ளம் எல்லாம் உடையவங்க தான் சந்திர ரோகினா ரொம்ப டேஞ்சரஸ், அது நர்வஸ் ப்ராப்ளம் ரொம்ப டேஞ்சரஸ், சில பேர்லாம் நிமான்ஸ்ல நான் பாத்துருக்கிறேன், ரொம்ப அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அப்படியெல்லாம் வந்திருக்கும் போது இப்படி ஒரு கூட்டம் அங்க நிக்குது. திரளான ஜனங்கள், எல்லா வியாதியுடைய ஜனங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்க. எதிர்பார்ப்போடு, எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும், ஐயோ என் பிள்ளைய அவர் சரியாக்க மாட்டாரா, ஒரு ஹஸ்பண்ட் ஐயோ என் வைஃப் மெலிஞ்சி இன்னும் சித்திரமோ, இன்னும் கொஞ்ச நாள் சித்திரமே என் வைஃப் சரியாக்க மாட்டாரா. ஒரு தாய் ஒரு பிள்ளைய வச்சுட்டு இருந்து ஐயோ நாளைக்கோ இன்னைக்கோ சித்திர மாதிரி என் குழந்தை இருக்கே அவர் சரியாக்க மாட்டாரான்னு எல்லாம் எதிர்பார்ப்போடு நிக்கிறாங்க. அவர் ஒருவேளை பேதுரு வீட்டுள்ள இருந்திருக்கலாம், நைட் எல்லாம் வந்து நின்று இருக்கலாம். நைட் எல்லாம் போறாங்க இல்லைங்களா, இப்போ கேரளா கூட எங்க ஊர்ல போனாங்க ஆயுர்வேதிக் செய்யறாங்க அப்படின்னு, காலையிலேயே போயிடுறாங்க. நைட் எல்லாம் வந்து கியூல நின்று இருக்கலாம். அவர் கதவை திறக்கிறார் காலையில, எப்ப திறக்குமோ அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிறாரே வந்துட மாட்டாரான்னு கதவை திறக்கிறாரு. அவர் திறந்து வெளியே பார்த்த உடனே கூட்டம் மயில் நிக்குது, பத்து நூறு எவ்வளோ மயில் போவோம், லைன்ல கியூல தான் நிக்கணும் அவர் தொடணும், எவ்வளோ மயில் போவோம் அந்த கூட்டம் உன்னால யோசிக்க முடியுமா. எல்லா லைன்ல நிக்கிறாங்க, எல்லா லைன்ல நிக்கிறாங்க. அவர் பாக்குறாரு எப்படி இருக்கும் பா, அவர் பார்த்து அந்த தேவன் மனதுருக்கத்துல அவர் பாக்குறார். அவர் பார்க்கும் போது ஒருவேளை அவர் டயர்டா இருந்திருக்கலாம், யோசிச்சு பாருங்களேன், அவர் டயர்டா இருந்திருக்கலாம். இவ்வளவு ஊழியம் நேரத்து தூங்கினதே 2 மணி ஆயிடுச்சு, 3 மணி ஆயிடுச்சு, காலங்காத்தாலேயே என்ன இப்படி பண்றீங்களே, கொஞ்சம் ரெஸ்ட் நான் எடுக்கணும், ஆகவே உங்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிட்டாரா? இல்லங்க, அவர் போல, மனதுருக்கம் உள்ளவர். அவர் என்ன பண்ணாரு, வந்து ஒருத்தர் ஒருத்தரையும் தொடுறார். முதல்ல ஓடி வரவனு யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கை கால்லாம் கோணையா இருக்குது, அப்படியே உருண்டுகிட்டு வரான் அவர்கிட்ட, ஐயா எனக்கு சரி செய்யுங்க, இங்க 2 நாளா காத்திருக்கேன்னு உருண்டுட்டு வரான். அவர் பாக்குறார், பார்த்து மனதுருகி கையை வைக்கிறார். கையை வச்சு அப்படியே அவனுக்கு கால் கையெல்லாம் வளர்ந்து நார்மல் ஆகுது. யோசிக்க முடியுமா, அவர் நடந்து வரும்போது அங்கெல்லாம் கேள்விப்படுறாங்க, ஒரு வந்து 1 மைலுக்கு பின்னாடி ஏய் அவர் வராரு வராரு வராருன்னு எல்லாம் ரெடியா நிக்கிறாங்க. அவர் வந்து தொட்டு ஒன்னா தொட்டுட்டு போறார். தொட்டுட்டு போய் வியாதிகள் பறக்குது, பிசாசுங்க பறக்குது. அவருக்கு முன்னாடி அவர் பவருக்கு முன்னாடி ஒண்ணுமே நிக்கலங்க, எல்லாம் பறக்குது. அவர் வராரு அதிசயமா, அவர் வராரு வராருன்னு என்ன அதிசயமா இருந்திருக்கும் அந்த காட்சி. ஐயோ அந்த காட்சியை பார்க்க முடியலையே, வராரு. அந்த ஒரு தாய் யோசிச்சு பார்க்க முடியுமா என்ன அதிசயமா இருக்கும். அற்புதமா அவர் வரும்போது ஒருத்தர் தொட்டுட்டு அவங்க நன்றி செலுத்துறதுக்கு முன்னாடி அவர் இன்னொருத்தருக்கு போறார் இல்லைங்களா. எல்லாம் இவங்கெல்லாம் ஓடுது, வியாதிகளாம் ஓடுது, எல்லாம் நார்மல் ஆகி போறாங்க. அதனால யோசிக்க முடியுமா, இந்த ட்ராமா, அவங்க எவ்வளவு ட்ராமாவோடு வந்திருப்பாங்க, எவ்வளவு வேதனை நமக்கு புரியும். நம்ம வீட்டுல எல்லாம் வியாதி இருந்தா எவ்வளவு கஷ்டப்படுவோம். அவங்க எல்லாம் அப்படி வந்திருக்கிறாங்க. வந்திருக்கும் போது ஒன்னா இல்ல அப்போஸ்தல நடவடிக்கையில ஒரு மனுஷன் அவன் கால் கையை பேதுரு சரி பண்ணிடுறார். அவன் என்ன பண்றான்னு போட்டிருக்கு, துள்ளி குதிச்சு ஓடி டான்ஸ் ஆடி பாடி உருளலாம் சொல்றான், நான் நல்லா ஆயிட்டேன்னு. இங்க என்ன நடந்திருக்கோன்னு உங்களால யோசிக்க முடியுமா. ஒரு குழந்தை எடுத்துட்டு அந்த அம்மா வருது, நாளைக்கு செத்துறோன்ற மாதிரி அந்த குழந்தை இருக்கு. இயேசு தொடுறாரு, தொட்ட உடனே உயிர் அந்த குழந்தைக்குள்ள வந்து அது உடனே கையில இருந்து குதிச்சு ஓடுது ஆடலான்னு. அந்த பாக்குற அம்மா எப்படி இருக்கும், ஐ நல்லா இருந்துச்சு அப்படின்னா சொல்லும் அந்த அம்மா. பல பல பலபலான கண்ணுல தண்ணி வந்து ஐயோ கைய உயர்த்தி எவ்வளவு நன்றி ஆனந்தத்துல பொங்கிருக்கும். ஒரு கை கால் இல்லாதவன், கோணையா கையெல்லாம் வாழ்க்கையெல்லாம் இருந்தவன் கையெல்லாம் வளர்ந்து நிக்கிறான். கையு ஐயோ இங்க பாருங்க, கையனால மடக்க முடியுது, இங்க பாருங்க, இங்க பாருங்க, கண்ணு தெரியாத என்னால பார்க்க முடியுது. ஒரு குழம்புன ஆனந்த நிறைந்த இடம் செஞ்சிட்டே போறார். பின்னாடி எல்லாம் பின்னாடி வர்றாங்க, தாவீதின் குமாரனே உமக்கு நன்றி உமக்கு நன்றின்னு. எப்படி இருந்திருக்கும், அதிசயமா இருந்திருக்கும் அந்த காட்சி. அங்க பாக்கணுமே, அங்க இருந்திருக்கணுமே. அமேசிங், ஒரு ஒரு சீனுங்க, அமேசிங் சீன், அதிசயம். எல்லா வியாதிகள் உடையவர்கள் இல்லைங்களா, எல்லாம் கேன்சர் டிபி நமக்கு தான் இப்பெல்லாம் பேர் வந்துருச்சு, நிமோனியா ஆஸ்துமா எத்தனை கோடி வியாதிகள் எல்லாத்தையும் சுகம் பண்ணாருன்னு போட்டிருக்கு, எல்லாத்தையும் சுகம் பண்ணாருன்னு போட்டிருக்கு. ரொம்ப அதிசயம். அது பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு தெரியல, எனக்கு இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற ரொம்ப ஆழமான ஒரு ஆசை, ரொம்ப நாளா எனக்கு இருந்த ஆசை, எனக்கு அற்புதம் செய்யற வரம் கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசைங்க. எனக்கு அற்புதம் செய்யற வரம் இருக்க கூடாதா? ஏன் ஒவ்வொரு தடவை பின்னையாளிய பார்க்கும் போது, ஒவ்வொரு தடவை உடம்பு சரியில்லாதவங்க பார்க்கும் போது, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் சில நேரங்களில் போகும்போது, எனக்கு அந்த அற்புதம் வரம் இருக்க கூடாதா? எவ்வளவு நல்லா இருந்திருக்குமே எனக்கு இருக்கு, ஏசு மாதிரி நம்ம பண்ணிருக்கலாமே. ஆனா அது ஆண்டவருடைய சித்தம் இல்ல, அது ஆண்டவருடைய சித்தம் இல்ல. ஏ ஆதாம் சாபத்தினால் நிறைந்த இந்த உலகம், மண்ணிலிருந்து வந்த நீ மண்ணுக்கே போகணும்னு முடிவு பண்ண இந்த உலகம் வந்து இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையில தான் இந்த உலகத்தின் சாபம் நீங்கும். அப்பத்தான் இந்த அற்புத இந்த உலக பாவம் இல்லாம இருக்கும். அவர் தான் அதை மாத்தப்போடியவர், இந்த பூமியை மீட்கிறவர், அந்த ராஜ்யத்தை கொண்டு வரவர், அந்த ராஜ்யத்தின் பவர் அவர் இருக்குன்றத நிரூபிச்ச சாம்பிள் தான் அவருடைய அற்புதம். அவருடைய அற்புதம் வரும், நமக்கு ஆண்டவர் கொடுக்கல, அவருடைய சித்தம் இல்ல. பாருங்க, இதுல கவனிச்சு பாருங்க, இதுல எதுலையுமே அவரு யாருக்குமே எந்த டிமாண்டும் கொடுத்ததில்ல. உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா, உங்களுக்கு விசுவாசம் இருக்குதான்னு கேட்டு பண்ணாரா எல்லாருக்கும் அற்புதம்? இல்ல, அது கொஞ்சம் கூட போடல. அன்கண்டிஷனலா எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சார் இல்லைங்களா. விசுவாசம் இருக்குதா, இந்த கள்ள போதகருங்க அற்புதம் வர எனக்கு இருக்குதுன்னு கள்ள போதகருங்க ஊர்ல திரியறாங்க. அவங்க எல்லாம் பொய்யாளிங்க, நம்ம நம்பவே கூடாது. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நமக்கு தெரியும், ரொம்ப பொய். என்ன, உனக்கு அற்புதம் நடந்துருச்சுன்னா எனக்கு அந்த வரம் இருக்குது அப்படின்னு நிரூபிச்சுக்கலாம். உனக்கு அற்புதம் நடக்கலன்னா உனக்கு அந்த விசுவாசம் இல்லை. இதுதான் ஏமாத்துறது ஊரை. உனக்கு அற்புதம் நடந்துருச்சுன்னா எனக்கு அந்த வரம் இருக்குது, உனக்கு அற்புதம் நடக்கலன்னா உனக்கு விசுவாசம் இல்லை. இப்படித்தான் ஊரை ஏமாத்துற ஃப்ராட்ஸ். ஏன், ஆண்டவர் சித்தம் மனிதர்கள் மூலமா அற்புதம் செய்யணும்ன்றத அவர் அப்பவே நிறுத்திட்டார். அற்புதம் ஆண்டவர் இன்னைக்கு செய்யறாரா? நிச்சயமா செய்யறாரு, நிச்சயமா செய்யறாரு. ஏங்க, நம்ம சபையில எத்தனை அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, எத்தனை சாட்சிகள் இருந்திருக்கு, என் வாழ்க்கையில எத்தனை அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாரு. ஆனா ஒருபோதும் அதை நான் செஞ்சேன்னு கிரெடிட் நம்ம எடுத்தோம்னா அதான் ஃப்ராட் வேலை பண்றது. அதை நம்ம செய்யறது இல்ல, மனுஷர்கள் மூலமா, ஒரு மனுஷன் மூலமா அவர் அற்புதம் செய்யறார். சில நேரங்களில் அவர் செய்யலாம், சில நேரங்களில் செய்யாம இருக்கலாம். அவருடைய திட்டம் அவர் நிச்சயமா செய்யறாரு, இன்னைக்கும் செய்யறாரு. ஆனா மனுஷனுக்கு ஒரு வரமா அது கொடுத்தது, அது இப்ப இல்ல, அது இருக்குதுன்னு சொல்றவங்க எல்லாம் ஃப்ராடு, நம்ப கூடாது. அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்றவங்களாம் ஃப்ராட், நம்ம நம்ப கூடாது. இன்னைக்கும் ஆண்டவர் செய்யதான் செய்யறாரு. ஏன், பவுல் நம்ம பாக்குறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலேயே, ஆண்டவர் பாருங்களேன், சில பேர் எனக்கு அற்புத வரம் இருக்குது இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவருடைய சுவிசேஷ மினிஸ்ட்ரிக்கும் அற்புதத்தையும் பிரிக்கவே முடியாது. அவர் அற்புதம் செஞ்சதே தன்னுடைய மெசேஜை ஆத்தென்டிகேட் பண்றதுக்கு. இவங்க ஆண்டவருடைய காஸ்பலே சொல்லாத ஆளுங்க அற்புதம் செஞ்சுட்டு ஊரை திரியறாங்கன்னா அது பொய், அதை நம்ப கூடாது. இது அற்புதம் ஆண்டவர் செஞ்சதுக்கு எதுக்கு, தன்னுடைய மெசேஜ் ஆத்தென்டிகேட் பண்றதுக்கு, அதை நம்ம மறக்க கூடாது. ஆகவே இதை பார்க்கணும், இது ரொம்ப தப்பா நிறைய பேர் அற்புதம் செய்யறது. ஏன், இதுலயே பாக்குறோம் அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல, வேதம் முடிஞ்ச பிறகு அப்போஸ்தல நடவடிக்கை காலங்கள்லயே நம்ம பாக்குறோம் அற்புதங்கள்லாம் கம்மியாயிட்டு போறத பாக்குறோம். ஏன், பவுல திமோத்தி உடம்பு சரியில்லை, வயிறு பிரச்சனை அவருக்கு, உடம்பு சரியில்லாம ரொம்ப சிக்காயிடுறாரு சில நேரங்கள்ல. என்ன சொல்றாரு, இயேசுவின் நாமத்துல இதை ஆயிட்டோம்னு அவர் பேசல. என்ன சொல்றாரு அவரு, திமோத்தி நீ தண்ணிய ரொம்ப குடிக்கிற பதில கொஞ்சம் வயனை குடி, அது வயத்துக்கு நல்லது. இன்னும் ட்ரோஃபி மெஸ்ன்னு ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாம சிக்கா போயிட்டாரு, நடக்க கூட முடியாம போயிட்டாரு, அவர் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாரு பவுல் முடியலன்னு. இன்னும் எப்பாஃப்ரெசஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்த, அவரு சாகுற நிலைமைக்கு போயிட்டார். பவுல்னால ஒன்னும் செய்ய முடியல அந்த நிலையில. ஏன், அவரு அற்புதம் முன்னாடி செஞ்சவரு, அர்த்தம் இல்லாம ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டு இல்ல. அது ஒரு காரணத்துக்காக, ஒரு மனுஷன் மூலமா அந்த வரத்தை கொடுத்தாரு. ஆனா மனுஷங்க மூலமா இயேசு கிறிஸ்து அவர் அப்போஸ்தலர்கள், அதோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கும் ஆண்டவர் அற்புதத்தை நம்ம ஜபத்தை கேட்டு செய்யலாம், அவர் சித்தம் இருந்தா செய்யலாம். ஆனா அதை நம்ம யாரும் கிரெடிட் எடுத்துக்க முடியாது, அது நமக்கு கொடுக்கப்படல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்களேன். ஆனா இந்த அற்புதத்தை செய்த இயேசு செஞ்ச அற்புதங்களுக்கெல்லாம் ஒரு யூனிக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தையில அவர் அற்புதம் செஞ்சாருங்க, ஒரு வார்த்தையில அவர் அற்புதம் செஞ்சாரு, தொட்டாரு அற்புதம் ஆச்சு. இன்னொன்னு, அவருடைய அற்புதங்களுக்கு குணாதிசயம் அது இன்ஸ்டன்டேனியஸ், உடனே முழு சுகம் உடனே. இங்கெல்லாம் செய்யற அற்புதம் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வீல் சேர்ல வந்திருப்பாரு, அவரு எப்படியோ கஷ்டப்பட்டு நிக்க வச்சு ஒரு கிரச்சஸ் கொடுத்து அமைச்சிருவாங்க, இங்க போங்க இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். அப்படியா இயேசு பண்ணாரு, கால் வளர்ந்து கை வளர்ந்து நடந்து போறான் நல்லா. அப்படி இல்ல, இன்ஸ்டன்டேனியஸ் அவர் செஞ்ச அற்புதங்கள்லாம் முழுமையா இருந்துச்சு, கம்ப்ளீட்டா இருந்துச்சு. இங்கெல்லாம் அப்படி இல்லவே இல்லை பாருங்களேன், கம்ப்ளீட்டா இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, இயேசு எல்லாரையும் சுகப்படுத்தினார் இல்லீங்களா, லோக்காலம் போட்டிருக்கு, எல்லாரையும் சுகப்படுத்தினார். இந்த இவங்க என்ன தப்பிச்சுக்கிறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு தப்பிச்சுக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இயேசு செஞ்ச அற்புதங்களுடைய பெரிய விசேஷம் என்னன்னா, இட்ஸ் ஆர்கானிக் டிசீஸ சரி பண்ணார். அதாவது கை இல்லாதவர்களுக்கு, கண் இல்லாதவர்களுக்கு, கால் இல்லாதவர்களுக்கு, கால் கையே இல்ல, திடீர்னு கால் வளர்ந்து வருது, கையே இல்ல, கண் அப்படியே உருவாகுது. கிரியேட்டிவ் பவர் அவர் வெளிப்படுத்தினார். இயேசு செஞ்ச அற்புதங்கள்லாம் அப்படித்தான். ஆனா இவங்க செய்யற அற்புதம் எல்லாம், நெஞ்சு வலி சரியாச்சு, தலைவலி சரியாச்சு, இடுப்பு வலி சரியாச்சு, அதிர் சரியாச்சு, இது சரியா, இதெல்லாம் வந்து இதெல்லாம் சைக்கோலாஜிக்கல் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ், சில நேரத்தில் டெம்பரவரியா அந்த வலி இல்லாதபடிக்கு உங்களை அந்த மியூசிக்கை போட்டு அந்த ஆட்டோ சஜஷன் சொல்லி நல்லா இருந்து ஏசு உங்களுக்கு நல்லா பண்றான்னு பாட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சோம்னா கொஞ்சம் நாளைக்கு நமக்கு இல்லாத மாதிரி தெரியும். அதனால டெக்னிக்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு பண்றாங்க. ஆட்டோ சஜஷன், ஹிப்னாட்டிசம், அதெல்லாம் டெக்னிக்ஸ். அதை வச்சுதான் ஊரை ஏமாத்துறது. அதெல்லாம் நம்ம நம்ப கூடாது. போய் இல்லைங்களா, ஏசு செஞ்சது அப்படி இல்லை, ஆர்கானிக்கா பண்ணார். ஓ இல்லங்க, அவருக்கு ஒரு கேன்சர் இருந்துச்சு நல்லாச்சு, இல்லங்க அவருக்கு கொஞ்சம் ஹார்ட்ல ஹோல் இருந்துச்சு நல்லாச்சு. அதெல்லாம் 99%ல 1% தான் எப்படி நடக்குதுன்னா, நமக்கே அவங்க மெடிக்கல்ல இருந்திருக்கலாம், மெடிசன் எடுத்திருந்திருக்கலாம், அதனால நடக்கலாம். இன்னொன்னு, நம்ம உடம்புக்கே தானா சரியாயிக்கக்கூடிய வல்லமை இருக்கு, செல்ஃபா அது சரியாயிடும் சில காரியங்கள். புரியுதுங்களா, மெடிக்கல்லே சொல்லுவாங்க அதுவே சரியாக்கக்கூடிய. அந்த மாதிரி ஆனதும் மெடிசனால ஆனதும் இவங்க செஞ்சதா இவங்க கிரெடிட் எடுத்துக்கிறாங்களே தவிர, அது உண்மையா இவங்க செஞ்ச அற்புதங்களே அல்ல. இவங்க செஞ்சதெல்லாம் நோவ, இடுப்பு வலி, தலைவலி, நெஞ்சு வலி சரியானது, அதெல்லாம் டெம்பரவரியா சரியானதை வச்சுட்டு கதையை ஓட்டுறாங்க. அதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது, நம்பக்கூடாது. நம்ம செஞ்சு நம்ம நான் ஜெபம் பண்ணி சில நேரத்தில் நல்லா இருக்குது, அதனால நான் செஞ்சதுனால ஒரு போதும் எடுக்கக்கூடாதுங்க, அது ரொம்ப தவறு. எந்த அற்புதத்தை வரத்தை ஆண்டவர் யாருக்கும் கொடுக்கல. அது ஆண்டவர் சொன்ன, நான் செஞ்சாதான் நல்லா ஆகும். நான் ஊரை போய் பேசிட்டு இருக்கிறதா, அது என் பெருமை இல்லையா, சுயநலம் இல்லையா? நல்லா ஆச்சுன்னா ஸ்தோத்திரங்க, ஆண்டவர் செஞ்சாருன்னு நான் சொல்லிட்டு வந்துடுறேன். அதுதான் நம்மளும் செய்யணும், ஜெபம் பண்ணலாம் வியாதிகளுக்காக, ஆனா அது ஆண்டவர் செஞ்சாரு. அதனால ஒருபோதும் நம்ம சபனால ஏற்பட்டுச்சு, எங்க பாஸ்டர் செஞ்சு ஏற்பட்டுச்சு நம்ம பேசவே கூடாது, அது ரொம்ப தவறு. பாருங்களேன், இயேசு செஞ்ச அற்புதங்களுக்கு வித்தியாசங்க. ஆகவே சரி, இதோடு நம்ம முடிப்போம். சில பயன்பாடுக்கு சில காரியங்களை ஒண்டி நான் சொல்லி முடிக்கிறேன். அற்புதமான இயேசுடைய ஊழியம், அவருடைய வார்த்தைகளின் ஊழியம், அவருடைய கிரியைகளின் ஊழியம், அவருடைய பவர் வெளிப்பட்டதுன்றத நம்ம பார்க்கிறோம். அதிசயமா ஒரு வார்த்தையிலையும் இதுல பயன்பாடு நமக்கு இருக்கு. இயேசு கலிலியா எங்கும் சுத்தி திரிந்து, நம்ம இயேசுவை ஃபாலோ பண்ணி மீன்கள் பிடிக்கிறவர்களா, நம்மளும் மனுஷர்களை பிடிக்கிறவர்களா, நம்மளும் மாறணும்னா நம்மளும் என்ன செய்யணும்? ஒரு இடத்துல உட்காந்துகிட்டு இருந்தா மீன் நம்மள தேடி வராது. மீன்காரங்களுக்கு வருமா, நான் இங்கேயே உட்காந்துருப்பேன், மீனே இங்க வந்து வலையில விழுனா வருமா? வராது. நம்மளும் சுத்தி திரிகிறவர்களா இருக்கணும். ஊரை சுத்தக்கூடாது, ஆத்மாக்களை தேடி சுத்தி திரிகிறவர்களா இருக்கணும். கலிலேயா எங்கும் சுத்தி திரிந்தார், எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் இருக்குதோ அங்கெல்லாம் சுத்தி திரிந்தார் அப்படின்னு. இதுல நான் ஒரு பாடத்தை படிக்கிறேன், நானும் எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்கெல்லாம் சுத்தி திரியணும்னு பாக்குறேன், அங்கெல்லாம் போய் ஆண்டவரை பத்தி சொல்லணும்னு பாக்குறேன். என்ன லிமிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காலத்துல நான் இப்படி இப்ப பண்ணக்கூடாது இனிமே அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பாருங்களா, அதான் ஒரு பெரிய பயன்பாடு. நம்ம சுத்தி திரிந்து நம்ம அப்படி போகணும் அப்படின்னு பாக்குறோம், எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் இருக்கோ. ரெண்டாவது என்ன பாக்குறோம், அவர்கள் அந்த மக்கள் செஞ்சது என்னன்னு பாக்குறோம். அவர்கள் எல்லோரும் 24
அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
அதைத்தான் நம்ம பார்க்கணும், அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். நம்ம இயேசுடைய ரட்சிக்கிற வல்லமையை உணர்ந்த மக்கள் இல்லைங்களா, இயேசு நம்மள ரட்சித்திருக்கிறாரு யாரோ சொல்லி இயேசுவை நம்ம அறிஞ்சிட்டு இருக்க மக்கள், நம்ம மேல இருக்கிற பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? நீங்களே உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள், நீங்கள் தான். நீங்களே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள், நீங்க தான். நம்ம வேலை இயேசு கிட்ட எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்கள் இருந்தாலும் சரி, ஆத்மா வியாதி பிடிச்சவர்கள் இருந்தாலும் சரி, அவங்களை இயேசு கிட்ட கொண்டு வர வேண்டியது நம்ம மேல இருக்குங்க, நம்ம மேல இருக்குது. அதை நம்ம செய்யணும். அப்படி நம்ம கொண்டு, அதுதான் நம்மளை செய்ய முடியும். அப்படி நம்ம கொண்டு வந்தோம்னா அவங்களை சுகப்படுத்துறவர் யாரு? இயேசு படுத்துறார், இயேசு படுத்துறார். அவங்க ஆத்ம சுகத்தை இயேசு அவங்களுக்கு கொடுக்கிறார். ஆனா நம்ம வேலையை நம்ம செய்யறோமா? நம்ம வேலை என்ன? கொண்டு வந்தார்கள். யோசிச்சு பாருங்களேன், பிணையாளிகளை சப்பானிகளை கொண்டு வர்றது ஈஸியா? தூக்கிட்டு வரணும் இல்லைங்களா, அவங்கள பிடிச்சி நடக்க முடியாது, தூக்கிட்டு வரணும். தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும். மென்டலா இருக்கிறவங்களை கூட்டு வர்றது ஈஸியா? எவ்வளவு தொந்தரவு கொடுக்குவாங்க, எவ்வளவு பிரச்சனை பண்ணுவாங்க, ஆனாலும் கூட்டு வந்திருக்கிறாங்க. பேய் பிடிச்சவங்களை கூட்டு வர்றது ஈஸியா? கைய கட்டி காலை கட்டி கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கிறாங்க, விசுவாசத்தோடு கூட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம எவ்வளவுங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம்? சில பேர் பேய் பிடிச்ச மாதிரி தான் இருக்காங்க, சில பேர் அடந்தான் பிடிக்கிறாங்க. எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்திருக்கிறோம் இயேசு கிட்ட மக்களை கொண்டு வர்றதுக்கு? அவர் சுகப்படுத்துறவர், அவர் நம்ம கொண்டு வர்றது நம்ம வேலை. கொண்டு வர்றதுக்காக நம்ம போட்ட முயற்சி என்ன? அதான் ஆண்டவர் கேட்பார். நம்ம மேல உணர்ந்த கடன், நம்ம மேல உணர்ந்த பொறுப்பு, இயேசு கிட்ட கொண்டு வரமா? கொண்டு வந்தா அவர் சுகம் கொடுக்கிறார், அதான் அவர் ப்ராமிஸ் பண்றது. நம்ம எஃபர்ட் இல்லாம நம்ம உட்காரக்கூடாது. எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க கொண்டு வந்தாங்க, எல்லாரையும் சுகப்படுத்துறான்னு பாக்குறோம். அதான் நம்மளும் நம்பி, எவ்வளவு பேய் பிடிச்ச மாதிரி சில பேர் பாவத்திலேயே அழிஞ்சுகிட்டு இருக்கலாம், பாவத்திலே பேய் பிடிச்சி போய் பைத்தியம் ஆயிருக்கலாம். அவங்கள இயேசு கிட்ட நம்ம கொண்டு வந்தா இயேசு சுகம் கொடுக்கிறாருங்க. ஆனா கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அது கடைசியாக இயேசுவை நம்பாதவர்கள், இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாருங்களேன், இந்த வசனம் இயேசுடைய நாமம் எவ்வளவு அதிசயமான நாமங்க பாருங்க. என்ன அதிசயம், அவர் நடந்து போறாரு, தொடுறாரு, எல்லாம் பறக்குது பாருங்களேன். அவருடைய பவரை பாருங்களேன். உங்க எந்த நிலையில இருக்கீங்களோ, உங்க மனசுல என்ன வியாதி இருக்குதோ, என்ன ஆத்ம வியாதி இருக்குதோ, என்ன சோர்வு இருக்குதோ, எந்த பாவம் உங்களை வாட்டுதோ எனக்கு தெரியாது. ஆனா இதுல நீங்க பார்த்து கத்துக்கலாம், இதுக்கு எல்லாத்துக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய பவர் உள்ளவர் இயேசு. அவருக்கு பவர் இருக்குது பாருங்களேன். எல்லா சரீரவாதியும் ஆத்ம வியாதியும் எவ்வளவு தான் அவங்க இருந்தையும் உடைஞ்சு போயிருந்தாலும் அதை சுகப்படுத்தி சந்தோஷம் கொடுக்கக்கூடியவர். எவ்வளவுதான் மனசாட்சி பாவத்தினால குற்றப்பட்டு இருந்தாலும் அந்த மனசாட்சியை தொடச்சி சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு. அவர்னால முடியும், அவருக்கு எல்லாம் பவரும் இருக்குங்க. எவ்வளவுதான் பாவத்தினால உங்க வாழ்க்கை நொறுங்கி போய் அழிஞ்சு போய் வேதனைப்பட்டு இருந்தாலும் அதுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு இயேசுங்க. இயேசுடைய ரத்தமும் ஆவியும் சரி பண்ணக்கூடாத ஆத்ம வியாதி இல்லவே இல்லை, சரி பண்ண முடியும். அது மாத்திரம் இல்ல, இயேசுடைய காருண்யத்தை பாருங்களேன். ஒருத்தரையாவது உன்னால எனக்கு முடியாதுன்னு அனுப்பிச்சு விட்டாரா, நீ ரொம்ப ஹோப்லெஸ் கேஸ் அனுப்பிச்சு விட்டாரா, ஹாஸ்பிட்டலுக்கு போனா அனுப்பிச்சு விட்டுறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உலகத்திலே இருந்தது இல்ல. போனுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், கார்டியோக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. சில நேரம் ஹாஸ்பிட்டல் இது முடியாதுன்னு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா இயேசு ஒருத்தரையுமே ஹோப்லெஸ் அனுப்பிச்சது இல்லைங்க, எல்லோரையும் சுகப்படுத்தினான். உங்களையும் ஏன் படுத்த முடியாது? ஏன் நம்ம வருவாய் தருணம் இதுவேன்னு ஒரு பாட்டு பாடுறோம். வியாதினாலையும் கஷ்டத்தினாலையும் உபத்திரவத்தினாலையும் ஆத்ம வியாதி தான் உலகத்திலேயே பெரிய வியாதி. அதுல ஏன் வாழணும்? இச்சைகள் வேகத்துல, இச்சைகள் சூடுல ஏன் நீங்க வாழணும்? யோசிச்சு பாருங்க. பாவத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கை ஏன் போகணும்? பிசாசு பிடிச்ச மாதிரியே நீங்க ஆயிருந்தாலும் சரி, இயேசு உங்களை சரிப்படுத்த முடியும். அவருக்கு வல்லமை இருக்கு. அவர் தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுறது இல்லை, எல்லாரையும் சுகப்படுத்துறாரு. அவர்கிட்ட வரலாமே, அவரால் முடியுங்க. இயேசு அவர் மேல விசுவாசம் வைத்து வந்தோன்னா நிச்சயமா எந்த நிலையில இருந்தாலும் நமக்கு சுகம் தருகிற தேவன். அவர் பாதத்துல விழுந்து தாவீதின் குமாரனே, அன்னைக்கு இருந்த இயேசு தான் இன்னைக்கும் இருக்கிறார், இங்கேயும் இருக்கிறார் இல்லைங்களா. இங்கேயும் நடந்து வர்றாரு, அங்க எங்க வர்றாரு, அவர்கிட்ட வர்றதுங்க. வந்து தாவீதின் குமாரனே என் மேல் இறக்கமா இருன்னு கேட்டா போதும், நமக்கு சுகம் தராருங்க. அந்த தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.